கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து சேர்ந்து அவருடைய வார்த்தைகளின் மூலம் அவர் நமக்கு தரக்கூடிய ஆலோசனைகளை உணர்ந்து நம்முடைய அழைப்பில் தேவனுக்கு பிரியமாக அந்த ஜீவ பலிகளை ஏறெடுப்பதற்கு தேவன் தந்திருக்கிற இந்த கிருபையான வாய்ப்பிற்கு அவருடைய குமாரன் நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் மூலம் நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக அநேக பட்டணங்களில் இருக்கிற நம்முடைய சரீர அங்கங்கள், சகோதர சகோதரிகள் நம் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அதையும் கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திற்குள்ள நம்ம தேவனுடைய பெரிய கிருபையில நாம் பிரவேசிச்சிருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் இந்த வருடத்தை திரும்பி பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு நன்றி கூறுகிற காரியங்களை தியானித்து பார்ப்பது அவசியம். அதே சமயத்தில் கடந்த வருடம் முழுவதிலும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அறிந்தும் அறியாமலும் நம்முடைய பலவீனங்கள்ல நாம் செய்திட்ட பிழைகள், தவறுகள், மீறுதல்கள் இவைகள் எல்லாவற்றுக்காக அவருடைய சமூகத்தில் நம்முடைய மன்னிப்பை மன்றாட்டுகளின் மூலம் ஏறெடுப்பதும் நமக்கு அவசியம். கண்டிப்பாக கடந்த ஒரு வருடம் முழுவதும் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருந்தார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதை நாம நினைத்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த நன்றி உணர்வோடு பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் தேவனிடத்துல நாம் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுப்பது நமக்கு அவசியம். எந்த அளவுக்கு கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் நாம் தேவனுக்கு வெகு அருகாமையில நாம் சேர்ந்திருக்கிறோம். அதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூர்ந்து அந்த ஆசீர்வாதங்களின் மூலம் நம்ம மேல அளவில்லாம அந்த கிருபை இரக்கம் தந்திருக்கிற தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்பது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அது நாம் செய்யணும். அது மாத்திரமல்ல, கண்டிப்பா நாம் அநேக தவறுகள் கூட செஞ்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகள். அந்த தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள் சேவைகளுக்காக தேவனிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஏறெடுத்து அவரிடத்திலிருந்து மன்னிப்பு நாம இரக்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்வது கூட அவசியம். சோ இந்த சமயத்துல நாம் செய்திட்ட பாவங்களுக்காக நாம் ஏறெடுக்க வேண்டிய அந்த ஜபம், அதை குறித்து நாம் பேசும் பொழுது இன்று நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு நமக்கு சில பிரயோஜனம் உள்ள ஆலோசனைகளை நமக்கு தரும் என்று விசுவாசித்து நாம் அந்த தலைப்புக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். உண்மைதான், நாம் அநேக பாவங்கள் நாம் செய்கிறோம் சகோதர சகோதரிகளை. காரணங்கள், பல காரணங்களுக்கு மத்தியில் நாம அந்த பாவங்கள் அல்லது பலவீனங்களுக்குள்ள நாம் அங்கு செய்கிறோம். கண்டிப்பா நம்முடைய பாவங்களுக்கு தேவனுடைய பார்வையில மன்னிப்பு நமக்கு அவசியம். அதுவும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் இவைகளை தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமா தேவன் நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மன்னிப்பு இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தில் அவர் தருகிறார். இதுவும் கூட நாமோ அறிஞ்சிருக்கிறோம். கடந்த நாட்கள் அநேக தலைப்புகள் இதன் அடிப்படையில் நாம தியானிச்சு பார்த்திருக்கிறோம். வசனங்கள் கூட நமக்கு நினைவு இருக்கு. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம ஜபத்தில் அறிக்கையிடும் பொழுது தேவன் எல்லா அக்கிரமங்களுக்கும் நம்மை நீக்கி நம்மை அங்க மன்னிக்கிறார். சோ நமக்கு அதை அறிஞ்சிருக்கிறோம். சோ பாவம் செய்யறோம், அந்த பாவத்திற்கு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு அவசியம். அதே சமயத்துல கேட்கும் பொழுது தேவன் அந்த மன்னிப்பை நமக்கு அங்க தருகிறார். இதெல்லாம் உண்மை. ஆனா நாம் அப்படி மன்னிப்பிற்காக தேவனிடத்தில் ஜபம் செய்யும் பொழுது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பட்சத்தில் நம்முடைய ஜபம் பெற்று அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அங்கு அமைவது ரொம்ப முக்கியம். அப்ப தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு நம்முடைய ஜபத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறார். அல்லது நாம் ஜபங்கள் ஏறெடுக்கும் பொழுது நாம் இருக்க வேண்டிய சிந்தை என்ற ஒன்று தேவன் எதிர்பார்க்கிறார். சில சிந்தையில நின்று நாம் தேவனிடத்துல நம்முடைய மன்னிப்பை ஏறெடுக்க வேண்டி இருக்கு. அப்படி ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய மன்னிப்பு நமக்கு நிச்சயம். சோ இன்னைக்கு அந்த சிந்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது எந்த சிந்தையில நாம் நிலைத்து நின்று நம்முடைய கடந்த கால பலவீனங்கள் பாவங்களுக்காக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த சிந்தையை கர்த்தர் தேவன் பார்வையில நீதி உள்ளதா இருந்து அவருடைய அன்பிற்கு பாத்திரம் உள்ளதாக மாறி அவருடைய இரக்கங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த விஷயம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, தாவீதினுடைய ஜபத்துல இருந்து அவர் எந்த சிந்தையில தன்னுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடினார், அப்பொழுது தேவன் அவருக்கு அங்க மன்னிப்பு அளித்தார். இதை நாம பார்த்து சோ இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் வேண்டுதல்கள் கூட தாவீதினுடைய ஜபத்துல அவர் தரிச்சிருந்த அந்த சிந்தை நாம் கூட தரிப்பதற்கு சில ஆலோசனைகள் நமக்கு அந்த பகுதியிலிருந்து நாம பார்க்கிறோம். தலைப்பு தாவீதினுடைய ஜபம், நீங்க எழுதிக்கலாம். அதாவது மன்னிப்பிற்காக தாவீது ஏறெடுத்த ஜபம். ரொம்ப முக்கியமா இது அவர் எப்ப ஏறெடுத்த ஜபம் அப்படின்னா, பெத்சேபால் கூட அவர் செய்த அந்த தவறு நிறைய பாடங்கள் நாம கேட்டுட்டோம். தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்து சில முக்கியமான அம்சங்கள், ரொம்ப முக்கியமா இந்த குற்றம் அவர் பெத்சேபால் கூட செய்ததுக்கு பின்பு நாதான் வந்து அவருக்கு அவர் செய்த குற்றங்களை அவருக்கு அங்க உணர்த்தார். சோ தாவீது தான் செய்த அந்த பாவம் அவர் உணர்ந்ததுக்கு பின்பு தேவனிடத்துல ஒரு ஜபம் அங்க ஏறெடுக்கிறார். அந்த பர்டிகுலர் ஜபம், அதாவது பெத்சேபால் கூட அவர் பாவம் செய்ததுக்கு பின்பு நாதான் மூலம் அவர் உணர்த்தப்பட்டதற்கு பின்பு தேவனிடத்துல மன்னிப்பிற்காக அவர் ஜபங்கள் ஏறெடுத்தார். அந்த ஜபம், அந்த ஜபத்துல தாவீதினுடைய அந்த சிந்தை, இன்னும் கூட சொல்லணும்னா அவருடைய மனம் மாறின அந்த சிந்தை அங்க வெளிப்படுது. சோ அந்த சிந்தை நமக்கு ஒரு நல்ல பாடம். கண்டிப்பா கடந்த வருடம் முழுவதும் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்துட்ட அனைத்து பாவங்கள், அவைகளின் நிமித்தம் தேவனுடைய கிருபாசன சண்டையில நாம் சேருவது நமக்கு அவசியம். அப்படி சேரும் பொழுது இந்த ஒரு சரியான சிந்தையில, ஒரு நிலைப்பாடுல, ஒரு மன மாற்றத்துல நாம் இருந்து தேவனிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து மன்னிப்பு பெறுவது அவசியம். அந்த வகையில இந்த ஒரு பாடம் நமக்கு உதவியா இருக்கும், தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். நாம பார்க்க போகிற அந்த சங்கீதம், சங்கீதம் 51வது சங்கீதம். அந்த சங்கீதத்தின் முதல் வசனத்துக்கு முன்பு அந்த பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம வாசிப்பது நமக்கு பிரயோஜனம்.
பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராஜத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்.
இது ரொம்ப பர்டிகுலரான ஒரு சங்கீதம். நாம முன்னரே சொன்னபடி, அதாவது பெத்சேபால் கூட கிட்ட அவர் அந்த பாவம் செய்ததுக்கு பின்பு தன் குற்றம் உணர்ந்துட்டு மன்னிப்பிற்காக தேவனிடத்தில் அவர் அங்க இருக்கும். அப்படி ஏறெடுக்கும் பொழுது அவர் செய்துட்டு அந்த ஜபம் தான் இந்த 51வது அங்க சங்கீதம். அந்த சங்கீதத்துல தாவீது சில குறிப்பிட்ட விஷயங்களை தெல்ல தெளிவா அங்க வெளிப்படுத்துறார். அதாவது தான் பெத்சேபால் கிட்ட செய்த பாவம், எப்பேற்பட்ட பாவம், அதைய அவர் கிளியரா உணர்ந்து அதை தேவன் கிட்ட அறிக்கையிடுறார். அது மாத்திரமில்லை, அந்த அறிக்கை எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு பப்ளிக் ரெப்பன்டன்ஸா இருக்கு. அதாவது எல்லாரும் அறிஞ்சு கொள்ளுகிறபடியே அதை அங்க அறிக்கை செய்யறார், தேவன் கிட்ட மாத்திரம் இல்லை. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அந்த ராக தலைவன் கிட்ட அவர் அந்த அந்த சங்கீதத்தையே ஒப்பு கொடுக்கிறார். எல்லோரும் அதையோ அதையோ கேட்டு உணரும்படி ராஜா செய்துட்ட தவறு எல்லோரும் அறிஞ்சு கொள்ளட்டும். சோ இது பொதுவா நாம் வந்து செய்யறதுக்கு துணியாத ஒரு விஷயம், ஆனா தாவீது அங்க செய்வது நாம் அங்க பார்க்கணும். சோ அந்த அந்த சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம்னா ரொம்ப கிளியரா என்ன விஷயங்கள் நமக்கு தெரியும்னா, தன் தவறை அவர் கிளியரா உணர்ந்துட்டு அதை அறிக்கையிடுறார். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே அங்க இருக்கிறார். அந்த தவறிலிருந்து தான் மனம் மாறி இருப்பதை, மனம் திரும்பி இருப்பதையும் கூட அங்க வெளிப்படுத்துறார். அது மாத்திரமில்ல, தேவனிடத்துல ஜபம் செய்யும் பொழுது தேவன் தன்னை எப்படி மன்னிக்கணும் அதுக்கு கூட சில வார்த்தைகள் தேவனிடத்துல அவரே அங்க வைக்கிறார். அது இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கும். நம்முடைய பாவங்களுக்கு நாம தேவனிடத்துல அங்க ஜபம் செய்யும் பொழுது தன் பாவத்தை உணர்ந்து அவர் அறிக்கையிடுறார். அது மாத்திரமில்ல, தேவன் தன்னை மன்னிக்க வேணும், ஆனா தேவன் எப்படி நம்மை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அவரே சில ஒரு 10 க்ளூஸ் கொடுக்கிறார். அந்த வசனங்கள், சோ அந்த 10 விஷயங்கள், சோ தேவன் கிட்ட அவர் வைக்கிற அந்த பெட்டிஷன்ஸ், அது கூட நாம இங்க பார்க்க போறோம். சகோதர சகோதரிகளே, இப்ப நாம ஒரு முறை முதல் 7 வசனங்கள் நாம அங்க வாசிக்கலாம்.
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக கொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்.
அதிகாரத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பு மீண்டும் நம்ம சப்ஜெக்டினுடைய கோணம் நம்ம மைண்ட்ல அங்க நம்ம புரிந்து வைக்கணும். அதாவது பாவங்களுக்காக மன்னிப்பு தேவனிடத்துல இருக்கு. நாம் ஜெபிக்கும் பட்சத்துல அந்த ஜெபம் தேவன் கேட்டு அங்கீகரிச்சு மன்னிக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிற உணர்ந்திருக்கிற விஷயங்கள், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நாம என்ன எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்க போறோம், ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு அவருடைய வசனங்கள் என்ன நமக்கு தராருனா, அந்த ஜெபம் எப்பேற்பட்ட சிந்தையில் அங்கு ஏறெடுக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாவம் மன்னிப்பிற்காக நாம் ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் நம்முடைய அந்த சிந்தை, அந்த வேண்டுதல் ஏறெடுக்கும் பொழுது எப்படி இருப்பது தேவனுக்கு அங்க பிரியமா இருக்கும். இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எங்கிருந்து பார்க்க போறோம்னா, அதே போல் பாவம் செய்த தாவீது அந்த பாவத்துக்கு மன்னிப்புக்காக ஜெபிக்கும் போது அவர் எந்த சிந்தையிலிருந்து ஜெபித்திருக்கிறார், அந்த சிந்தை நமக்கு எப்படி வெளிப்படுது அப்படின்னா, இந்த அதிகாரத்துல அவருடைய ஜெபத்தை ஆலோசிச்சு பார்க்கும் போது. சோ இப்ப முதல் விஷயம், அவரு அந்த முதல் 7 வசனங்கள் நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. அங்க தன்னுடைய பாவம் பத்தி அவர் அங்க பேசுறார். பேசும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துவது இல்லை. ரொம்ப முக்கியமா 3 வார்த்தைகள் அவர் அங்க பயன்படுத்துறார். அந்த அதிகாரம் முழுக்க அந்த 3 வார்த்தைகள் அவர் அடிக்கடி பிரயோகிக்கிறார். அந்த 3 வார்த்தைகள் என்னன்னா, ஒண்ணு பாவம், நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறேன், இன்னொன்னு அக்கிரமம், இன்னொன்னு மீறுதல். இந்த 3 வார்த்தைகள் அங்க தாவீது பயன்படுத்துறார். சோ பெத்சேபாள் கிட்ட தான் செய்திட்ட அந்த பாவத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துறார்னா, அத 3 வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துறார். ஒண்ணு என்னன்னா, அது ஒரு பாவம், அதே சமயம் அது ஒரு அக்கிரமம், அது மாத்திரமல்ல அது ஒரு மீறுதல். என்ன இந்த 3 விஷயம்? நிறைய முறை நம்ம இந்த வார்த்தைகள் வசனங்களை வாசிச்சிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா தாவீது தன் குற்றத்தை இப்படி வெளிப்படுத்துவது நமக்கு நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அங்கிருக்கு. சோ பாவம், அக்கிரமம், மீறுதல், இது நம்ம ஆழ்ந்து பார்க்கும் போது இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நாம் செய்திடுகிற பாவங்கள் கூட எப்படிப்பட்ட பாவங்கள் அது நமக்கு புரிய வரும். அது மாத்திரமல்ல, இப்ப ஏற்பட்ட பாவங்களுக்கு தேவனிடத்துல மன்னிப்பு உண்டா, அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் கூட அங்க கிடைக்கும். சோ நம்ம பாவம் செய்யறோம், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். இப்ப நாம் சொல்லணும்னா, இந்த வார்த்தைகளின் படி நாம் பாவம் மாத்திரம் செய்யறது இல்ல, நிறைய அக்கிரமம் செய்கிறோம். அக்கிரமம் மாத்திரம் இல்ல, நிறைய மீறுதல்களுக்கு உட்படுகிறோம். கடந்த 1 வருடம் நாம் சொல்லும் பொழுது அநேக பாவங்கள் இருக்கு, அநேக அக்கிரமங்கள் இருக்கு, அநேக மீறுதல்கள் இருக்கு. கண்டிப்பா இவைகளுக்கு நாம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சோ இப்போ அந்த வார்த்தைகளை நாம விளக்கி சொல்லலாம். ஹீப்ரூஸ் எபிரே பாஷ வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கலாம், பட் அது அவசியம் இல்லை. ஆனா அந்த தமிழ் வார்த்தைக்கே ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நாம் புரிஞ்சு கொள்ளலாம். சோ பாவம் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல சொல்லிட்டா சின். சின்னுக்கு என்ன என்ன விளக்கம் கொடுக்குறாங்க சொல்லும் போது டுமிஸ், அவ்வளவுதான். என்னன்னா பிராக்கெட்ல தி மார்க். அதாவது பாவம்னா என்னன்னா தவற விடுதல், தவறுதல் சொல்லலாம், தவற விடுதல் சொல்லலாம். எதைய ஒரு இலக்க இது பாவம். ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுத்தோம். பாவம் என்னன்னா தவற விடுதல், தவறுதல் அப்படி நீங்க வச்சுக்கோங்க. ஆனா எங்கெந்த தவறுதல்னா ஒரு இலக்குக்கு போயிருக்கணும், ஆனா அந்த இலக்கை அடையாம தவறி எடுக்கிறோம். இதுதான் பாவம். அந்த இலக்கு தான் போய் சேரணும் நாம, ஆனா அது போய் சேர்றது இல்லை, நாமோ தவறிடுறோம். இப்படி தவறுது பாவம். உங்களுக்கு அங்க மேல எழுதியிருக்கிறோம், ஒருவேளை பிரயோஜனம் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்போ பாவம் தவிர்த்தல், அதே சமயத்தில் அக்கிரமம். அக்கிரமம்க்கு வந்து நாம என்ன சொல்லுவோம், இன்னிக்யூவிட்டி இங்கிலீஷ்ல. சோ அதை சொல்லணும்னா ட்விஸ்ட் ஆர் டிஸ்டார்ட் இங்கிலீஷ்ல வேணாம். தமிழ்ல நாம சொல்லணும்னா அக்கிரமம் என்ன சொல்லலாம்னா நேர்மையற்ற நிலை. சோ நேர்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு குவாலிட்டி, நியாயமான கொள்கைகள் நீதிகள் கட்டளைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை, அது நேர்மை. ஆனா இவைகளுக்கு எல்லாம் உட்படாமல் நேர்மை அற்று இருப்பது அக்கிரமம். ஒரு நேர்மையற்ற போக்கு அக்கிரமம். அப்ப நேர்மையற்ற விஷயத்துல என்ன இருக்குன்னா கொஞ்சம் துணிகரம் இருக்கு, கொஞ்சம் துணிகரம் அங்க இருக்கு, பட் அது பாவத்துல இல்ல. சோ நம்ம பார்க்க போறோம் எப்படி அந்த மூணு வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனா அக்கிரமம் சொல்லும் பொழுது நேர்மையற்ற ஒரு நிலை நம்ம அப்படி சொல்லலாம். மூணாவது நாம் சொல்லும் பொழுது மீறுதல். தாவீது பயன்படுத்துறார் மீறுதல், இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா ரெபலியன். அப்போ சாரி டிரான்ஸ்கிரஷன். அந்த டிரான்ஸ்கிரஷனுக்கு என்ன சொல்றாருன்னா ரெபலியன். மீறுதல்னா என்னன்னா பைபிள் லாங்குவேஜ்ல நம்ம சொல்லிட்டோம்னா தமிழ்ல முரட்டாட்டம், அல்லது என்ன சொல்லலாம்னா கலகம் செய்தல், அல்லது என்ன சொல்லலாம்னா எதிர்க்கிறது. எதையா அதிகாரத்தை, எதற்கு விரோதமா கலகம், ஒரு அதிகாரத்துக்கு விரோதமா கலகம். எதற்கு விரோதமா ஒரு முரட்டாட்டம், ஒரு அதிகாரத்துக்கு விரோதமா ஒரு முரட்டாட்டம். ரொம்ப சிம்பிள். சோ தாவீது ஜெபம் நாம பார்க்கிறோம். சோ அவர் செய்த தப்பு பெரிய தப்பு, ஆனா அந்த தப்புக்காக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அந்த தவற தாவீது மூணு கேட்டகரியா பிரிச்சு சொல்றார். தேவனே நான் செய்தது பாவம் மாத்திரமில்ல, அது அக்கிரமம், அது மாத்திரமில்ல, அது ஒரு மீறுதல். பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, இந்த டெபினேஷன் இந்த விளக்கங்கள் தான் நாம சற்று முன் உங்களுக்கு அங்க கொடுத்தோம், நீங்க அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சோ பாவம் என்று சொல்லும் பொழுது சகோதர சகோதரிகளே இதுல என்ன இருக்குது, பாவத்தை நாம எப்படி சரியா நாம அங்க புரிஞ்சு கொள்றது. சோ அதுதான் நாம சொன்ன பாவத்துக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னா டு மிஸ் தி மார்க், இலக்கை தவற விடுதல். உதாரணத்துக்கு நாம் எடுத்துட்டோம்னா ஒருவேளை ஒரு வில் வித்தை வீரன் எடுத்துக்கலாம். சோ அவருக்கு முன்பாக ஒரு இலக்கு இருக்கும். சோ இவருடைய முழு பிரயாசம், இவருடைய விருப்பம் என்னன்னா முழு இருதயத்தோட அந்த இலக்கினுடைய அந்த மைய பகுதியில அம்பு எய்கணும். இதுதான் அவருடைய இலக்கு. சோ அப்படித்தான் அவர் பிரயாசம் எடுத்துட்டு இருப்பார். ஆனா சில எல்லா சமயங்களும் அவர் என்ன பண்றது இல்ல, கரெக்டா அந்த இலக்க அடிக்கிறது இல்ல. நிறைய சமயங்கள் அந்த இலக்கை விட்டு என்ன ஆகிறார், அவர் தவறார். பட் அதுல அவருடைய அவருடைய பங்கு ஏதாவது இருக்குதா, வேணும்னே அவர் இலக்கை விட்டுட்டு அடிச்சிருக்கிறாரா, இல்லவே இல்லை. புரியுதுங்களா நம்ம விஷயம், இந்த பாவம்னா எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது. சோ அப்போ இவருடைய முழு வாஞ்சை வந்து அது இலக்கை அடைக்கணுங்கிறது தான், ஆனா தன்னையும் அறியாம சில பல காரணங்களால என்ன என்னன்னு தெரியாது, ஒரே பலவீனமா இருக்கலாம், கவனக்குறைவா இருக்கலாம், அறியாமையா இருக்கலாம், இதெல்லாம் இருக்குது. இதனால இவருடைய விருப்பத்தையும் மீறிட்டு இவரையே அறியாம அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த இலக்கு தவற விடுறார். சோ இதுதான் அந்த பாவம் நாம அங்க சொல்றோம். சோ இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னா, புரியுதுங்களா, இப்ப நாம சொல்லிருக்கோம் இதை நம்ம அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சொல்லணும்னா நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் புரியும். அதாவது தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் இலக்கு, அதை நோக்கி பயணம் செல்வது தான் நம்முடைய முழு இருதயத்தினுடைய வாஞ்சை. அதற்காகவே நம்ம பிரயாசப்படுகிறோம். சில சமயங்களில் நம்மை அறியாமல் ஆதாமுடைய பாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த பலவீனத்துல அறிவு குறைவுல சில சமயங்கள்ல பை இன்ஸ்டிங்க்ட் நமக்குள்ள இருந்து தானா உருவா அந்த அந்த பாவத்திலேயே நம்ம உருவாயிருக்கிறதுனால நம்மை அறியாம நாம் செல்ல வேண்டிய பாதை விட்டுட்டு கொஞ்சம் தவறிடுப்போம். பட் அதுல நம்முடைய இன்டென்ஷன் இல்ல, நம்முடைய உள்நோக்கமே அங்கு இல்ல. எல்லாம் நம்முடைய விருப்பத்துக்கும் வாஞ்சிக்கும் அப்பாற்பட்டு நம்ம அறியாம நம்ம கட்டுப்பாட்டு மீறி அங்க நடக்கிறது. ஆடமிக் சின், ஆதாமனுடைய பாவத்தினுடைய விளைவு நமக்குள்ள இது இருக்கு. இப்படி நாம் நிறைய பாவங்கள் நாம் செய்கிறோம். இதுதான் நாம் என்ன சொல்றோம்னா பலவீனத்துல செய்கிற பாவங்கள். ஆனா உண்மையில அந்த பாவம் செய்யணும்னு நாம் நினைக்கவே இல்லை, அந்த பாவம் நம்முடைய மைண்ட்ல தோணவே இல்லை, பட் நடந்துடுது. நம்ம நினைச்சதெல்லாம் தேவனுக்கு பிரியமா தான் நடக்கணும்னு நினைக்கிறோம், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, பட் பலவீனத்துல நடந்துடுது. இது பாவம். நம்மளுடைய துணிகரம், நம்முடைய துணிச்சல், நம்முடைய விருப்பம் அந்த பாவத்துல சுத்தமா இல்ல. ஆனா பாவம் நடந்துருது. நாம் செய்ய வேண்டியது செய்யறது இல்ல, பேச வேண்டியது பேசறது இல்ல, ஆனா பாவம் நடந்துருது. பட் எதனால நடக்குதுன்னா அந்த பலவீனத்துல. சோ இது பாவம். சோ தாவீது சொல்றார், நான் இப்படி பாவம் செஞ்சேன், சில பாவம் செஞ்சிருக்கிறேன் தேவன் கிட்ட. அதுதான் அவர் அங்க சொல்றார். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா, நெக்ஸ்ட் வந்து அக்கிரமம். சோ அக்கிரமமுக்கு என்ன நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா நேர்மையற்ற செயல். சோ நேர்மைனா என்னன்னா தேவனுடைய நீதி, பிரமாணம், கட்டளை, கொள்கை, நியதி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா இந்த இவைகளுக்கு உட்பட்டு நடக்கிறது தான் நேர்மை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆனா இதை அறிஞ்சும் அந்த கோட்பாடுகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாம மீறுதல், அப்ப மீறி, அதாவது இது மீறி தப்பு செய்யறது அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இதுல ஓரளவுக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பா துணிகரம் அங்க இருக்கு, துணிச்சல். பட் ஓரளவுக்கு தான் நாமோ அங்க சொன்னோம். பயமும் இருக்கும், ஐயோ தேவனுடைய கட்டளை நாமோ மீறுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பயமும் இருக்கும். பட் என்ன செஞ்சுட்டு இருப்போம் நாம, அங்க தெரிஞ்சு துணிஞ்சு அந்த பாவத்துல அங்க இருப்போம். பாவம் சொல்லக்கூடாது, இப்போ அந்த அக்கிரமத்துல நம்ம அங்க இருப்போம், நேர்மையற்ற செயல்ல நம்ம அங்க இருப்போம். சோ இது வந்து அக்கிரமம். இப்படி கூட தாவீது அங்க செஞ்சதாக அங்க சொல்றார். அவருக்கு தெரியும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம செய்யறோம்னு சொல்லிட்டு, அப்படி செய்வது தண்டனைக்குரியது என்பதும் அவருக்கு தெரியும். அறிஞ்சே அதே சமயத்துல அவர் துணிஞ்சு அந்த பாவம் அங்க செய்யறார். ஓரளவுக்கு துணிச்சல் அங்க இருக்கு. சோ இதுதான் அந்த அக்கிரமம். மூணாவது வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நாம் இங்க பார்க்கிறோம். சோ அப்போ அந்த வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னால இந்த பாவம் மற்றும் அக்கிரமம் ரொம்ப கிளியரா நமக்கு எங்க தாவீதே சொல்றாருன்னா அதே அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்துல சொல்றார். நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம்.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்.
பாருங்க, சோ இதோ நான் துர்க்குணத்துல, இது நம்ம என்ன சொல்லலாம், துர்க்குணத்துக்கு பதிலா அக்கிரமம் போடணும். சோ தமிழ்ல வேற வார்த்தை போட்டுடுறாங்க, அக்கிரமம். நான் அக்கிரமத்திலேயே உருவாயிருக்கிறேன், ஆனா என் தாய் என்னை பாவத்துல என்ன பண்ணிடுறாங்க பாருங்க. அப்ப டிஃபரன்ஸ் இருக்கு, பாவமுக்கும் அக்கிரமத்துக்கும் ரெண்டும் ஒன்னே இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி மனநிலையிலிருந்து நாம் செய்வது அங்க கிடையாது. சோ ஆனா அங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது அங்க ரொம்ப கிளியரா சொல்றார். நான் அக்கிரமத்துல உருவாயிட்டேன், ஐ வாஸ் ஷேப்பன் இன் இன்இக்விட்டி, அதே சமயத்துல என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. சோ அப்போ இங்க அவர் அங்க சொல்றார். சோ அப்போ இது இதனுடைய அர்த்தம் என்ன, ஆக்சுவலா தாவீது அங்க என்ன சொல்றார், இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த அந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை இதுல பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். சோ பாவம் என்று சொல்வது ஆதாமுடைய பாவத்தின் மூலம் நமக்குள்ள பலவீனங்கள்னால நம்முடைய உடன்பாடு இல்லாமலே நமக்குள்ள நடக்கிற தவறுகள் பாவம். இது நாம பை பெர்த் பெற்றெடுக்கிறோம், பிறப்புல நம்ம அது பெற்றெடுக்கிறோம், புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்றாரு, என் தாய் என்னை என்ன பண்ணிருக்கிறாங்க, பாவத்திலேயே கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அப்போ இது என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த மரபுல எனக்குள்ள வந்திருக்கு, ஹெரிடிட்டியா எனக்கு வந்திருக்கு. அந்த ஆடமிக் சின், ஆதாமுடைய பாவம் சந்ததி வழியாக வந்துட்டு தாயின் கர்ப்பத்திலேயே நாம் அதுக்கு பங்கு பெற்றெடுக்கிறோம். இதனால் நமக்கு அநேக பலவீனங்கள் இருக்கு, அந்த பலவீனங்களை நம்ம அறியாம நம் சிந்தைக்கு உட்படாமே சில சமயங்களில் தேவனுக்கு விரோதமா நம்ம அங்க செஞ்சிடறோம். இவைகள் தான் பாவம் என்று அங்க சொல்றோம். அதே தான் இங்க தாவீது கூட அங்க சொல்றார். அதே சமயத்தில் தாவீது என்ன சொல்றா, நான் அக்கிரமத்துல அல்லது துர்க்குணத்துல நான் உருவாயிருக்கிறேன். சோ இந்த துர்க்குணம் அல்லது அக்கிரமம் சொல்லும் பொழுது இது வந்து நமக்கு ஜீன்ல வர விஷயம் கிடையாது. இது ஆதாமினுடைய பாவத்தினால நாம சுதந்திரிக்கிறது கிடையாது. இது என்னன்னா, அந்த அக்கிரமத்துல உருவானு சொல்லும் பொழுது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இங்க இருந்து நாம பெற்றுக்கொள்ளுகிற விஷயம்தான் இந்த அக்கிரமம். இது வந்து நம்ம இல்ல எனக்கு பிறப்பிலே வந்துச்சு நம்ம சொல்லவே அங்க முடியாது. பிறப்புல என்னத்தான் வருதுன்னா, அந்த ஆதாமினுடைய பலவீனம், அடாமிக் வீக்னஸ் தான் நமக்குள்ள வரும். சோ அதுல நம்ம பாவங்கள் செய்யறோம். இப்ப வந்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த அக்கிரமம் இது என்னன்னா, பிறந்ததுக்கு பின்பு ஒருவர் தான் வளர்கிற சூழ்நிலை, தான் வேலை செய்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை, தன்னுடைய வேலையினுடைய தன்மை, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்னால தனக்குள் சில அக்கிரமமான காரியங்களை அங்க வளர்த்து கொள்றாங்க. சோ இதுதான். சோ இது இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் கூட ரொம்ப தெளிவா அது அந்த விஷயம் அங்க நிரூபிக்கிறாங்க, நம்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய கேரக்டர், ஒரு மனுஷனுடைய குணலட்சணங்கள் முக்கியமா ரெண்டு தான் வந்து தீர்மானிக்குது. அந்த ரெண்டு வந்து இந்த விஷயம், ஒன்னு ஹெரிடிட்டி, இன்னொன்னு வந்து அவர் வளர்கிற சூழ்நிலை. அதாவது ஒன்னு வந்து அவருடைய மரபணு மரபு, இன்னொன்னு என்னன்னா அவர் வளரக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள். இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனுடைய தன்மை அல்லது குணலட்சணங்களை அங்க தீர்மானிக்கிறதா அல்லது நிர்ணயிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. சோ இது இன்னைக்கு இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் தாவீது முன்னாடியே அங்க சொல்லிட்டார், நான் என் தாய் கர்ப்பத்துல வரும்போதே ஆதாமனுடைய பாவத்துக்கு பங்கு பெற்று அவருக்கு என்ன பலவீனங்களா இருந்துச்சோ அதே பலவீனங்கள் எனக்குள்ள, என்னை அறியாமையே என்னை கேட்காமையே ஏற்கனவே எனக்குள்ள இருக்கு, அதனால கூட நான் பாவம் செய்யறேன். அதே சமயத்துல நான் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வளர்ந்த சூழ்நிலை, நான் பார்த்த மனுஷங்கள், நான் கேட்ட வார்த்தைகள், நான் பழகின இடங்கள், நான் வேலை செஞ்ச விதம், என்ன வேலை செஞ்ச, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எனக்குள்ள அங்க போயிடுது. அதனால நான் அக்கிரமங்கள் நிறைய நான் அங்க செய்கிறேன். அப்போ பாவம் அக்கிரமம் ரெண்டு நம்ம பார்க்கிறோம். மூணாவது வார்த்தை ரொம்ப முக்கியம், மீறுதல். சோ மறுபடியும் நான் சொல்றேன், பாவம் சொல்லும் போது அல்ல நம்முடைய இன்டென்ஷனே அங்க இல்ல, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சித்தம் இல்ல, நம்முடைய விருப்பம் இல்ல, முழுக்க முழுக்க ஆதாமின் பாவத்தின் பலவீனத்தினால வருது. அதே சமயத்தில் அக்கிரமத்தில் அப்படி இல்ல, நமக்கு பங்கு இருக்கு, நமக்கு துணிகரம் அங்க இருக்கு, ஓரளவுக்கு துணிகரம் இருக்கு. தெரியும் தேவனுடைய கற்பனைகள், ஆனாலும் மீறுறோம், துணிஞ்சு அந்த பாவத்தில் செய்யறோம், நேர்மையற்ற செயல நிக்கிறோம், இது அக்கிரமம். சோ இப்போ மீறுதல் நம்ம அங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, பாருங்க, அக்கிரமத்துக்கு கூட கொஞ்சம் துணிகரம் இருக்குது அப்படின்னா, மீறுதலுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா முழு துணிகரம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு பிடிவாதம் இருக்கு. இந்த பாவத்துல, இந்த அக்கிரமத்துல, இந்த மீறுதல்ல தான் நான் நிப்பேன், இதுதான் என் விருப்பம். எனக்கு தெரியும் தேவனுக்கு அது பிரியமில்லைன்னு, ஆனால் என்னால் எது செய்ய முடியாது, நான் இப்படித்தான் செய்வேன். வசனங்கள் உணர்த்துது பரவாயில்ல, ஆனால் நான் இப்படித்தான் செய்வேன். ஒரு பிடிவாதம், அந்த பிடிவாதத்தினால பயங்கரமான துணிச்சல், அந்த துணிச்சல்னால நடக்கிறது தான் மீறுதல். அந்த மீறுதல் கூட தாவீது செஞ்சிருக்கார், நாம கூட அங்க செய்கிறோம். சோ அப்போ அன்றாட நம்முடைய ஜீவியத்துல சகோதர சகோதரிகளே, நாம் இங்க பார்க்கிறோம் என்னன்னா, நம்முடைய பலவீனங்கள்ல நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல இந்த மூணு தரம் வாரியா நம்ம பிரிக்கலாம். நம்ம செய்கிற பாவங்கள்ல இந்த மூணு கேட்டகரிஸ் இருக்கு. சில பாவங்கள்ல நாம் செய்கிறோம் நம்முடைய சித்தம் இல்லாமையே, ஆதாமினுடைய பாவத்தினால் அந்த பலவீனத்தில் நாம் செய்யறோம், அது பாவம். ஆனா சில விஷயங்கள் நாம் செய்கிறோம், தேவன் கற்பனை புரிஞ்சிருந்தோம், கொஞ்சம் துணிகரத்துல நம்ம மீறிட்டு நம்ம பாவங்கள் செய்யறோம், அதுல துணிகரம் இருக்கு. அது நம்ம அறியாமைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பலவீனம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சில விஷயங்கள் நம்ம போயிட்டோம்னா, பிடிவாதத்தோடு மிகுந்த துணிகரத்துல தேவனுடைய கற்பனைகளை மீறிட்டு நம்ம நிறைய மீறுதல்கள் கூட அங்க செய்கிறோம். பொதுவா பாவம் சொன்னா இந்த மூணு கேட்டகரி கண்டிப்பா ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்குள்ளும் அங்க இருக்கு. சோ அப்போ இந்த விஷயங்கள் தான் தாவீது பெத்சேபாள் கிட்ட தான் செய்த அந்த தப்பு எப்படிப்பட்ட தப்பா இருக்குன்னா, இதுல இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. சோ மன்னிப்பு கேட்கும் பொழுது பாருங்க, தன் பலவீனத்துக்கு மாத்திரம் மன்னிப்பு கேட்கலாம், அது அவரு எல்லாம் சொல்ற, நான் இப்படி அறியாமையே செஞ்சிருக்கிற, அறிஞ்சு துணிச்சோ செஞ்சிருக்கிற, பிடிவாதமா கூட நான் செஞ்சிருக்கேன். கேட்டகரைஸ் பண்ற தேவனுக்கு முன்பாக நான் இந்த காரியம் இப்படி இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்கு, இந்த காரியம் இப்படி இருக்கு. ஆனா தேவனே, நான் உங்க கிட்ட எல்லாத்துக்கும் தான் அங்க மன்னிப்பு கேட்கறேன். சோ இது கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு உதாரணம், நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம ஒரு பாவத்தை இப்படி கேட்டகரைஸ் பண்ண முடியும், பிரிக்க முடியும். சோ ஒரு சின்ன பாவம் எடுக்கலாம், ஏதேன் தோட்டத்தில் நடந்த பாவம், கீழ்படியாமல். அதாவது சில சமயங்களில் நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படிய மாட்டோம், அந்த விஷயங்கள் நம்ம உணர்ந்து செய்ய மாட்டோம், பலவீனத்தில் செஞ்சுட்டு இருப்போம். தேவனுடைய வசனங்கள் இப்படி இருக்குன்னு அறியாமையில கூட என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம அங்க செஞ்சிருப்போம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் வசனம் தெரியும், அல்லது செஞ்சதுக்கு அப்புறம் தான் வசனத்தினுடைய உள் கருத்து தெரியும். அப்பதான் உணர்வோம், அடடா இந்த வசனம் இதைத்தான் கண்டிக்குதா, இது தெரியாம நான் இப்படி பண்ணிருக்கிறேன். எதனால? வீக்னஸ் நாள். சோ அந்த இது தெரியாம நான் கீழ்படியாம படுக்கிறேன். எதனால? பலவீனத் நாள். சோ அது பாவம். அதே கீழ்படிதல் சில சமயங்கள்ல வசனம் தெரியும், கருத்து தெரியும், ஆனால் கூட நாம் என்ன பண்ணிருப்போம், அங்க கீழ்படியாம இருப்போம் துணிகரத்தோட. நிறைய விஷயங்களை நாம் கீழ்படியறது இல்ல, அதெல்லாம் நீங்க அங்க எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் இப்போ இதுக்கு இது வந்து அக்கிரமம் சொல்லிட்டா, சில விஷயங்கள் நாம் சொல்லணும் சகோதர சகோதரிகளே. வசனம் தெரியும், அதனுடைய அர்த்தம் தெரியும், அதை மீறினா என்னன்னு தெரியும், என்ன தண்டனைன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் துணிகரமா பிடிவாதமா அந்த கீழ்படியாமையிலேயே நிலைச்சு நிக்கிறதுக்கு நாம் எடுக்கிற பிரயாசம் இதுதான் அந்த மீறுதல். இவ்வளவு தான் நம்ம உங்களுக்கு அங்க விளக்க முடியும். சோ இந்த மீறுதல் குறிச்சு அங்க ஒன்னு சாமியல நாம வாசிக்கும் போது அது அங்க பேசுறார். வசன வாசிங்க 15:23 வசனம். மீறுதல்ூன்யத்துக்கு அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஈடா இருக்குது. பாருங்க, இது இப்ப ரொம்ப நமக்கு சில பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்கும். பில்லிசூன்யம் நம்ம பண்றது இல்ல, விக்கிரக ஆராதனை நாம பண்றது இல்ல, பட் பண்றோம். எப்படி பண்றோம்? இப்ப இதுக்கு ஈக்குவலா வேற சொல்லியிருக்கிற என்னன்னா, இந்த மீறுதல் நாம செய்யும் போ, தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைகள் நீதி தெரிஞ்சும் துணிகரமா பிடிவாதமா அந்த தவறுகளையே செய்யறதுல நிலைச்சு நிக்கிறது, அது வந்து ஈக்குவல் டு சொல்லிட்டாரு, அது பில்லிசூனியம் பண்றது அல்லது விக்கிரக ஆராதனை அங்க பண்றது. சோ இது கூட அங்க சவுல் கிட்ட இது பேசும் போது அங்க செய்துட்டார் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மூன்று விஷயங்கள் தாவீது தன்னுடைய தவறுல இருந்ததாக அங்க குறிப்பிடுறார். கண்டிப்பா நம்ம என்னதான் உணரணும்னா, நம்முடைய பாவங்களையும் இந்த மூன்று நிலைகள் இருக்கு, மூன்று தரம் இருக்கு, மூணு தரத்துல நாம அங்க பாவங்கள் அங்க செய்கிறோம். ஆனா பெரிய கிருபை, ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிக்க போறோம் பாருங்க. எப்படி நாம அந்த நல்லா புரிஞ்சுட்டோம்னா, அந்த வார்த்தை நமக்கு அதுல தெரியும், இது தேவன் மன்னிப்பாரா அந்த கேள்வி நமக்கு அங்க வரும். சரி, ஆரம்பிக் வீக்னஸ்ல செய்யறோம், ஆதாமுடைய அந்த பாவத்துல பங்கு பெற்றனால அந்த பலவீனம் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய சித்தம் இல்லாம முயற்சி இல்லாமே நம்ம பலவீனத்துக்குள்ள விழுகிறோம். பரவாயில்ல, அதுக்கு தேவன் கிருபை மன்னிக்கிறார் அப்படி நம்ம சொல்லிடலாம். ஆனா அக்கிரமம் சொல்லும் போதே அங்க வந்து துணிகரம் இருக்கும். மீறுதல் சொல்லும் போது பயங்கரமான துணிகரம், விடாப்பிடியான ஒரு பிடிவாதத்தோடு அங்க நடக்கும். இப்படியோ நம்ம செய்யறோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா அதை கூட தேவன் மன்னிக்கிறார், இந்த மூணு விஷயத்துமே தேவன் மன்னிக்கிறார். எப்படி தாவீது தன் குற்றத்துல மூணும் இருக்குது சொல்றாரோ, அப்ப தேவன் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த மூணையும் நான் மன்னிக்கிறேன் சொல்றேன். அது வசனம் வாசிக்கலாம் நாம, யாத்திராகமம் 34:7 வசனம்.
ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்.
அதே வார்த்தை அங்க பயன்படுத்துறாரு. ஏன் தனியா மூணு சொல்லணும்னா, மூணும் ஒண்ணு அல்ல, அதுதான் அங்க சொல்ற. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன். சோ இந்த வார்த்தைகளுடைய ஆழம் புரிஞ்சிட்டோம்னா, நம்ம சைட்ல எவ்வளவு பெரிய தவறு இருக்குது, நாம மன்னிப்பிற்கு தகுதியானவங்களாங்கிற சந்தேகமே நமக்கு வரும். ஆனாலும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றையுமே தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார். சோ இதுதான் நமக்கு ஒரு வேளை இந்த வருடத்தின் கடைசியில நாம் இந்த வருடம் முழுக்க செய்திருக்கிற பாவங்கள் விஷயத்துல நாம் கிருபையா பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை. அது எப்படிப்பட்ட பலவீனத்தில் நாம் செய்துட்டாலும் சரி, அல்லது துணிஞ்சுதான் செஞ்சிருக்கிறோம் சில விஷயங்கள், பயந்துட்டே பரவாயில்ல, சில விஷயங்கள் நாம துணிகரமா பிடிவாதத்தோடு செஞ்சிருக்கிறோம், நமக்குள்ள இருந்திருக்குதே, பரவாயில்ல. இன்னைக்கு நாம் என்னதான் தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்படியா இருந்துட்டாலும் சரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், தெரியும் நமக்கு. நம்முடைய பாவங்கள் நம்ம அறிக்கிட்டோம், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிடுறார், நமக்கு மன்னிச்சிடுறார். பட் கன்ஃபார்ம் பண்றோம் இன்னைக்கு நாம், எப்படி கன்ஃபார்ம் பண்றோம் பாருங்க, அந்த எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குன்னா இவ்வளவு கேட்டகரி இருக்கு தேவன் பார்வையிலே. ஆனா இருந்தாலும் தேவன் அதை சொல்றார், இருந்தாலும் நான் மன்னிக்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு தேவன் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ஒரு வார்த்தையாக அங்க இருக்கு சகோதர சகோதரி. சோ இது இது மைண்ட்ல நாம அங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நாம உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ ரெண்டாவது, அதாவது அவர் தன் குற்றத்தை உணர்ந்து அதை அங்க வெளிப்படுத்துறார். சோ இது நம்ம எக்ஸாம்பிளிஃபை பண்ணணும், நாம கூட அதைய நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும், தேவன் கிட்ட ரொம்ப கிளியரா வெளிப்படுத்தணும். சோ இதுல என்ன, அவர் அந்த தன்னுடைய சங்க தப்புக்கு மூணு வார்த்தை பயன்படுத்தி என்ன ஏன் சொல்றாருன்னா, அந்த பாவத்துல தன்னுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அது தேவனுக்கு முன்னாடி மறைக்கிறதுக்கு அவர் துணியவே இல்லை, பகிரங்கமா சொல்றார். ஆமாம் தேவனே, நான் இப்படி பண்ணேன், இப்படித்தான் பண்ணேன், ஜஸ்ட் பண்ணேன், நான் இப்படி பண்ணிடுக்கேன், இவ்வளவு மோசமா இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா சுத்தமான மனசு அங்க காண்பிக்குது, பாவியாக இருந்துட்டாலும் பாருங்க அந்த ஃபர்கிவ்னஸ் எப்படி தேவன் அவர் கொடுத்துட்டார்னா, கிளியர் மைண்ட்ல போயிட்டு அங்க பெட்டிஷன் வைக்கிறார். ஒருவேளை இது நாம் இன்னைக்கு பின்பற்ற வேணும், அதுதான் நாம இங்க சொல்றோம். நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட கேட்டகரியா கூட இருக்கலாம், ஆனா அந்த பாவத்தினுடைய உண்மை விஷயம் தேவன் கிட்ட அப்படியே நாம சுத்த மனசுல அங்க வைக்கிறது தேவன் பார்வையில நீதி உள்ளதாக அங்க இருக்கும். சோ இதுதான் நம்ம தாவீதினுடைய பிரேயர்ல இருந்து நாம அங்க கற்றுக்கொள்ளுகிற விஷயம். நமக்கு மன்னிப்பு வேணும்னா இப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, பட் அந்த பாவத்தினுடைய தன்மை அறிஞ்சு கூட நம்ம ஜபம் பண்ணணும். தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி செஞ்சுட்டோம், பட் நம்ம கிட்ட இருந்து நம்ம வார்த்தையில இருந்து வருதா. ஆக்சுவலா அப்படி சொல்றது என்ன தெரியுங்களா, உண்மையான ரெப்பன்டன்ஸ், உண்மையான மனமாற்றம் அப்படி நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உண்மையிலே பாவத்தை உணர்ந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டு மனம் திரும்பிட்டு சீர் பொருந்துதல் தேடிட்டு போய் கேட்கிறோம். அதுதான் அந்த அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றதுல அங்கிருக்கும். இது நம்ம ஜபத்தில் அங்க இருக்கணும், அது நமக்கு அது நாம இங்க தெரிஞ்சு கொள்ளுகிறோம். இப்போ அப்படி தன் குற்றத்தை தெளிவ தேவன் கிட்ட தரம் வாரியா பிரிச்சு அங்க சொல்லும் போல சொல்லிட்டாலும், இப்ப தேவன் தனக்கு நிச்சயம் மன்னிப்பார், அவருக்கு நம்பிக்கை இருக்குது. தாவீது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார், அப்படி மன்னிக்கும் பொழுது அது எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சில வார்த்தைகள் இவரே கூட அங்க சொல்றார். சோ அது கூட நாம அங்க பார்க்கலாம், அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா ஒரு 10 சஜஷன்ஸ் அங்க சொல்றார். அவர் இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோம்னா 10 விஷயங்கள் அங்க கோடிட்டு காண்பிக்கிறார். இப்போ முதல் வசனத்துல நாம் அங்க பார்க்கிறோம் என்ன சொல்றாருன்னா, உமது மிகுந்த இரக்கங்களின் படி, முதல் வார்த்தை, என் மீறுதல்கள் நீங்க என்னை என்னை சுத்திகரியும் வருது. ஆனா சுத்திகரியும் வேண்டாம், என்ன வரும்னா, என் மீறுதல்களை நீங்களாக்கி விடும் அப்படி நம்ம இருந்துச்சுன்னா அது கரெக்ட். ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படித்தான், ஒரு பிளாட் அவுட் மை டிரான்ஸ்கிரஷன்ஸ், கிளென்ஸ் வருது இல்ல, சுத்திகரினா கிளென்ஸ் வரணும், பிளாட் என்னன்னா நீக்கி போடுறது, குழச்சு போடுறது. சோ என்னுடைய மீறுதல்கள் இருக்கு தேவனே, ஆனா அந்த மீறுதல்களை நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா குழச்சு போட்டுடுங்க, அப்படின்னா அதை நீங்க நீக்கிடுங்க. எங்கிருந்து நீக்கணும் அந்த கேள்வி ரொம்ப முக்கியம், எங்கிருந்து நீக்கணும், எங்கிருந்து நீக்கணும், அப்ப அந்த நீர்த்தல்கள் எங்க பதிவாயிருக்கு. சோ தாவீது இந்த வார்த்தை சொல்லும் போது அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, தான் செஞ்ச மீறுதல் எங்கேயோ ஒரு இடத்துல கிளியரா பதிவாயிடுது. ஆனா அப்படி பதிவாயிருக்கிற அந்த மீறுதல்ல தேவன் என்ன பண்ணணும்னு அவர் வேண்டிக் கொள்றாருன்னா, ஜஸ்ட் அதை தூக்கி போட்டுடும், அந்த இடத்துலயே நீங்க அதை வைக்காதீங்க, அதை கிறுக்கி போட்டுடுங்க, அதை நீக்கி போட்டுடுங்க, அதை குளச்சல் ஆக்கிடுங்க. சோ அப்படி நம்ம கூட கேட்கலாம், கண்டிப்பா நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கண்டிப்பா தேவன் நல்லா வச்சிருக்கிறார் நினைவுல. சோ இப்போ அவர் மைண்ட்ல இருந்தே நம்மளுடைய அந்த மீறுதல்கள் தூக்கி போடணும், மீறுதல்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டோம் இப்போ, பட் அந்த மீறுதல்களை தூக்கி போடணும். சோ அந்த அந்த ஒரு பெட்டிஷன் நம்ம ஜெபத்துல அங்க வைக்கலாம், தாவீது வைக்கிறார். ஆனா இது எதனா எப்படி எதின் அடிப்படையில் கேட்கல தெரியுங்களா, தேவனுடைய நீதியின் அடிப்படையில கேட்டு. ஏன்னா தேவனுடைய நீதி அடிப்படையில பார்த்துட்டோம்னா கண்டிப்பா என்ன இருக்கும், அந்த மீறுதல்களுக்கு தண்டனை இருக்கும், தப்பவே முடியாது. தண்டிச்சார் தேவன் கூட தாவீத, மன்னிச்சாலும் தண்டிச்சார், அது நம்ம பாக்குறோம். பட் இவர் எந்த அடிப்படையில கேட்கிறான், உங்க நீதியின் பார்வையில பார்க்காம உங்களுடைய இரக்கத்தின் பார்வையில நான் செஞ்சது மீறுதல் தான், முழுசும் மன விருப்பத்துல துணிஞ்சு பிடிவாதத்தோடு தான் நான் செஞ்சிட்டேன். ஆனாலும் நீங்க மனசு வச்சு இறங்குனீங்கன்னா எனக்கு அந்த மீறுதல்கள் உங்க நினைவிலேயே இல்லாம நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க செய்யுங்க. இது கூட நம்ம அந்த பெட்டிஷன் ரொம்ப அருமையான பெட்டிஷன். தாவீது தேவன் கிட்ட கேட்கிறார், நான் செய்த மீறுதல் அதை நீங்களாக்கி அங்க போடுங்க. அங்க சொல்றது நாம அங்க பாக்குறோம். சோ இது முதல் ஒரு சஜஷன் அங்க தேவன் கிட்ட வைக்கிறார். பாருங்க, பாவம் ஒண்ணுதான் அவர் செஞ்சது, அதுக்காக ஒரு அதிகாரம் முழுக்க பாடியிருக்கிறார். அதுல எவ்வளவோ விஷயங்கள் அங்க சொல்றார், தேவனே நீங்க இப்படி பண்ணிடுங்க, தேவனே அப்படி பண்ணிடுங்க, நீங்க இது என்ன இன்னும் இப்படி கூட பண்ணலாம், இதெல்லாம் அங்க சொல்றார். சோ நான் சொல்வது உங்களுக்கு பாதி புரியலாம், பாதி புரியாம போகலாம். பட் நீங்க என்னதான் புடிச்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா தாவீதினுடைய மனநிலை அது சொல்லும் போது எப்படி இருந்துச்சு, அது மாத்திரம் நீங்க ஜூஸ் மாதிரி புடிச்சுக்கணும். சோ நம்ம சொல்றது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம கூட போகலாம், சில விஷயங்கள் தான் புரியல. பட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தையெல்லாம் தாவீது சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தைக்குள்ள இந்த மாதிரி பொருள் வருதுன்னா, அப்ப உண்மையில தாவீதுனுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும் அந்த ஜெபத்துல? ஜஸ்ட் அது மாத்திரம் தான் நம்ம அங்க பிடிக்கும், ஏன்னா சப்ஜெக்ட் நமக்கு அதுதான். சோ நம்முடைய பாவங்களுக்கு தேவன் கிட்ட நம்ம மன்றாட பொழுது நம்ம சிந்தை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா தேவன் அங்கீகரிச்சு நமக்கு மன்னிப்பு கொடுப்பார். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்ம அங்க பேசுறோம். சோ அப்ப தாவீது இங்க சொல்றார், நான் மீறுதல்கள் பண்ணிட்டேன் தேவனே, அது பதிவாகி இருக்கு எங்கேயோ உங்க மைண்ட்ல கூட இருக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, உங்க நீதியின் படி இல்ல, உங்க இரக்கத்தின் படி என்ன பண்ணிடுங்கன்னா, அந்த மீறுதல் நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க நீங்களாக்கி அங்க போட்டுடுங்க. சோ அப்போ தேவன் அது செய்யறார். வசன வாசிச்சோம்னா ஏசாயா 43:25 வசன வாசிங்க. ஏசாயா 43:25,
நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்துப் போடுகிறேன்,
பாருங்க அருமையான வார்த்தை. இது தேவன் நமக்கு ஆறுதல சொல்றார். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர்.
நானே
வித்தியாசம் இருக்கு. எனக்கு தோணிருச்சு, நான் மனசு வச்சுட்டேன், உன்னாலே இல்ல, நானே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. நான் பிரியப்பட்டுட்டேன். என்ன சொல்றார் வசன வாசிங்க சிஸ்டர் மறுபடியும்? என் நிமித்தமாகவே நான் முடிவு பண்ண, வேற ஒண்ணும் இல்ல, நான் முடிவு பண்ண, என் நிமித்தமாக உன் மீறுதல்கள் என்ன பண்ணுவேன், நான் குலைச்சு போடு. அதனால தான் அந்த வார்த்தை நம்ம சொன்னோம், அங்க வந்து சுத்திகரி மருந்து தமிழ்ல, பட் ஆக்சுவலா நம்ம போட்டோம்னா அது நீங்களாக்கி போடுங்க அல்லது குலைச்சு போடுங்க. சோ அப்போ தேவன் அது செய்யறார் நம்முடைய பாவங்கள் விஷயத்துல, சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது வந்து தேவனுடைய பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை அங்க காண்பிக்குது. அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய மனசு. நம்முடைய மீறுதல்களாக இருந்துட்டாலும் கூட அதை தேவன் அவர் நிமித்தம் அவர் மனசு வைக்கிறதுனால, அவர் பிரியப்பட்டதுனால முற்றிலும் அகற்றி போடுறார் தன் நினைவில் இருந்து. உங்கள் மீறுதல் நான் என்ன பண்றதுல சொல்றாரு, குலைத்து போடுகிறேன், அப்புறம் அதை நான் நினைக்கிறது கூட இல்ல. இதுதான் அந்த பிளாட்டிங் அவுட். சோ தேவ் அங்க இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா அதை நினைப்பார். பட் நான் நினைக்க போறதில்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட போறேன், உங்கள்ட ஃபுல்லா குலைச்சிட போறேன். பட் அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. நான் நினைச்சிட்டேன், நான் இறக்கம் வச்சுட்டேன், நான் அவ்வளவு மனசு வச்சுட்டேன் உங்கள் விஷயத்துல, அதனால நான் அங்க செய்யறேன். சோ அப்போ இது அங்க ரொம்ப முக்கியம். சோ நம்ம கூட அந்த ஜபத்துல அப்படி வைக்கலாம், தேவன் கிட்ட வைக்கணும். சோ நம்முடைய பாவங்கள் தேவனுடைய மனசுல கூட இருக்கக்கூடாது. சோ மீறுதல்கள், மீறுதல்கள் பாவம் இல்ல, மீறுதல்கள் கூட இருக்கவே கூடாது, கண்டிப்பா தேவன் அது கூட செய்யறார். வசனம் அங்க பாக்கு. இப்போ ரெண்டாவது எங்க என்ன விஷயம்னா, ரெண்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் என்ன பண்ணுங்க, கழுவி, வாஷ் மீ தரோலி ஃப்ரம் மை இன்னிக்விட்டி. சோ என்னுடைய அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் என்ன பண்ணுங்க, கழுவுங்க. சோ இப்படி சொல்லுவதன் மூலம் என்ன சொல்ற, இது ரொம்ப முக்கியமான வசனமா இருக்குது. தாவீது வந்து அந்த காலத்துல பயன்படுத்தின பாஷைகள் வச்சு அவர் சங்கீதம் எழுதிட்டார். பட் அந்த வார்த்தைகளினுடைய ஆழம் என்னன்னு நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். சோ இங்க சொல்றாரு, என்னுடைய அக்கிரமம் நீங்கணும்னா நீங்க என்ன என்ன பண்ணணும்னா முற்றிலும் நீங்க கழுவுங்க, கழுவுங்க அப்படி சொல்றோம், முற்றிலும் கழுவுங்க. சோ அப்போ கழுவுறது வந்துட்டு வாஷிங், நம்ம துவைக்கிறது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு அந்த வார்த்தை வருது அங்க. சோ அப்போ இது கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல எப்படி துவைப்பாங்க, சோ அது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கும் பொழுது நமக்கு அர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வருதாங்க. சோ அந்த காலத்துல அவங்க துவைக்கும் பொழுது சோப் இல்ல. ஆனா அந்த காலத்துல பொதுவா ஜனங்கள் பயன்படுத்தின சோப் என்னன்னா, இது எக்ஸ்ட்ராவா நமக்கு அங்க சொல்றாங்க, அந்த பாயிண்ட் விளக்கு இருக்கு. அதாவது இந்த மரம் பட்டை தட்டை இதெல்லாம் எரிக்கிறதுனால வரக்கூடிய சாம்பலா இருக்கலாம், அல்லது மிருகங்களை எரிக்கிறதுனால வரக்கூடிய சாம்பலா இருக்கலாம். ஆஷஸ், இந்த சாம்பல், இந்த சாம்பலை தான் எடுப்பாங்க. எந்த துணியை வந்துட்டு கழுவணுமோ, அல்லது இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்த, பிளீச் பண்ணணுமோ, வெண்மை ஆக்கணுமோ, எந்த இதை வெண்மை ஆக்கணுமோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எப்படி நாம் இன்னைக்கு சோப் பவுடர்ல போட்டு அதுல முக்கி வச்சு வைக்கிறோமோ, அதே மாதிரி அந்த சாம்பல் தூவிட்டு தண்ணியில அதுல இந்த துணியை அவங்க மூழ்க வச்சுட்டு, அது மாத்திரம் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன பசங்களை அதுக்குன்னே வச்சிருப்பாங்க அந்த காலத்து டோபிஸ், அந்த பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தொட்டிக்குள்ள இறங்க சொல்லி கால்னால மிதிக்க சொல்லுவாங்க. சார், எக்ஸாக்ட் அர்த்தம் பிடிக்கணும்னா இந்த பாயிண்ட் நம்ம புரிக்கணும். அதாவது வாஷிங் அல்லது கழுவுறதுன்னா என்னன்னா, அந்த காலத்துல இப்படி கழுவாங்க, துணியை வாஷ் பண்றதுன்னா இப்படி வாஷ் பண்ணுவாங்க. சோ அதனால்தான் அந்த பழக்கம் இருந்ததுனால்தான் என்னவோ நம்ம இங்க பார்க்கிறோம், நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அதாவது அவங்க அந்த சுத்திகரிப்பு பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த சிகப்பு கிடாரியினுடைய சாம்பல் எடுத்து போறது. ஏன் அந்த சாம்பல் எடுக்கிறாங்க, அது பொதுவான வாழ்க்கையிலையும் ஜனங்கள் அப்படித்தான் பயன்படுத்தும் சாம்பல். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சோப் பவுடர் மாதிரி. சோ அப்படித்தான் அதை ஜனங்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. சோ அப்போ இங்க தாவீது கேட்கிற தேவன், தேவன் நீங்க என்னை மன்னிங்க, நீங்க என்னை எப்படி மன்னிக்கணும்னா, என்னுடைய அக்கிரமம் நீங்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, முற்றிலும் நீங்க கழுவுங்க. முற்றிலும் இங்கிலீஷ் என்ன வரும்னா ரிப்பீட்டட்லி, அப்படின்னா திரும்ப 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 என்னை கழுவுங்க, என்னை துவைங்க. ஆனா அந்த துவைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, இப்படி சாம்பல்ல போட்டு முக்கி வைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கால்கள்னால என்ன பண்றது. இப்ப இது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும் இல்லையா. சோ கால்கள்னால மிதிக்கிறது எதை குறிக்கலாம், கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலா எடுத்துட்டோம்னா சிச்சைகள், 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 சில அடி, சில தண்டனைகள் கேட்கிறார் தாவீத். ஜெபம் பாருங்க, ஜெபம் பாருங்க, அருமையான ஜெபம். நான் செஞ்ச பாவம் இப்படி இருக்கு, நீங்க எனக்கு மன்னிக்கணும். சும்மா மன்னிக்க வேண்டாம், நாம வந்து என்னதான் கேட்போம், ஜஸ்ட் மன்னிங்க தான் கேட்போம். ஆனா நியாயமா அந்த பாவம் வந்து பாவமா இல்லது அக்கிரமமா அல்லது மீறுதலான்னு நம்ம உணர்ந்து கேட்கும் பொழுது நம்ம பெட்டிஷன்ல நியாயமா இருக்கும். நான் செஞ்ச இந்த மீறுதலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஆனா எப்படி மன்னிங்க, நீங்க சில சிக்ஷைகள் கொடுத்து மன்னிங்க. சோ அந்த பாயிண்ட் வைக்கிறாரங்க தாவீது. அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவுங்க. அந்த முற்றிலும் என்ன வார்த்தை சொன்னா ரிப்பீட்டட்லி, அப்படின்னா தொடர்ந்து எனக்கு சில சிச்சைகளின் மூலம் தேவனே நீங்க என்னுடைய அக்கிரமத்திலிருந்து என்னை அங்க மீட்டு கொள்ளுங்க. இதுதான் அவர் அங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. சோ இது நம்ம மைண்ட்ல வைக்கணும். இப்போ மூணாவது அவர் என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அது எங்க பாக்குறோம்னா வசனம் ரெண்டாவது வசனத்திலேயே நம்ம அங்க பார்க்கிறோம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. இது நாம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என் பாவம் அற என்னை சுத்திகரியும் சொல்றாருங்க. அதாவது அவர் அங்க சொல்லும் போது கிளென்ஸ் மீ ஃப்ரம் மை சின். அப்போ இந்த சின் பாவம் என்று சொல்லும் பொழுது அது என்னன்னா பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தத்துல சில விஷயங்கள் சேர்ந்திருக்குது. அதனால அந்த பரிசுத்தம் என்ன ஆயிடுக்குது, குலைச்சலாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. சோ அந்த பரிசுத்தம் குலைச்சலாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது தான் பாவம். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த என்னை சுத்திகரிங்க, என் பாவம் நீங்க என்னை, என் பாவம் அற என்னை, என் பாவம் போகணும், பாவம் அற என்னை சுத்திகரிங்கன்னா அந்த எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் அங்க போகணும். சோ என்னைய சுத்திகரிங்க. சோ பாருங்க, இந்த பாவம் சொல்லும் போது எதனால் வருது, நாம சொல்றோம் ஆதாமனுடைய பாவம், அதுல நாம பங்கு பெற்றெடுக்கிறோம். அதான் சொன்னா இல்லைங்களா, ஹெரிடிட்டியா வருது, ஜீன்ல நமக்கு வருது சொன்னோம். அதுக்கு நாம எதுவுமே பொறுப்பு பண்ண முடியாது. ஆனால் அது எனக்குள்ள மிக்ஸ் ஆயிருக்குது தேவன். நான் அதனால்தான் நான் சில விஷயங்கள் நான் செஞ்சுட்டேன். இப்ப இந்த பாவங்கள் என்னிலிருந்து நீங்க எடுத்து போகணும். சோ கண்டிப்பா இந்த பரிசுத்தத்துல பாவம் சேர்ந்து குலைச்சல் ஆக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம என்னப்பா ஒரே சஜஷன், இது எப்படித்தான் தேவன் நமக்கு செய்வார் அப்படின்னா, ஆதாமனுடைய பாவங்கள் நம்ம இருந்து எடுத்து போடுவதற்கு தேவன் என்னத்தான் செய்யற, என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காரு, கர்த்தர் இயேசுனுடைய விலையேறப்பட்ட அந்த ரத்தம். அந்த ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலம் தான் நம்முடைய பாவங்கள் அற நம்மை அங்க தேவன் அங்க சுத்திகரிக்க முடியும். அது கண்டிப்பா அங்க செய்யறாரு. சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த ரத்தம் தன்னை சுத்திகரிக்கணும். அது கூட அங்க அவர் பெட்டிஷன்ல ஜபத்துல அங்க வைக்கிறது பாக்குறோம். நாலாவது விஷயம் நாம எங்க பாக்கலாம் அப்படின்னா வசனம் ஏழுல நாம பாக்குறோம். வசனம் ஏழு அங்க அவர் சொல்றார், நீர் என்னை ஈசோப்பினால் என்ன பண்ணுங்க, சுத்தி கரியுங்க. சோ அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நாம சொல்ல முடியாது. ஈசோப்னா உங்களுக்கு தெரியும், இது நிறைய இடத்துல அவங்க பயன்படுத்துறாங்க. அது ஒரு மூலிகை செடி மாதிரி. அதாவது ரொம்ப கரெக்டா சொல்லிட்டோம்னா பஸ்கா அன்னைக்கு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை வீட்டினுடைய வாசல் நிலைக்கால்களை தெளிப்பதற்கு எதை யூஸ் பண்றாங்க, இந்த ஈசோப் அங்க பயன்படுத்துறாங்க. ஆனா ரொம்ப சிம்பிள், இது என்னன்னா இது ஒரு அந்த ஈடு பழிவே தாங்க குறிக்குது. சோ ஈசோப்பினால் கூட என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்னத்தான் சொல்றாருன்னா, கிளியரா கர்த்தர் இயேசுவின் ரத்தம் கொண்டு என்னுடைய பாவங்கள் நீங்க அங்க மூடுங்க அல்லது சுத்திகரியுங்க அங்க சொல்றார். சோ அப்போ நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்றாடும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் மூலம் அந்த மன்னிப்பு வேணும். அது நம்ம அங்க சேர்க்கணும் ஜெபத்துல. அது ரொம்ப முக்கியம். வெறுமனே மன்னிப்பு ஒரு லெவலுக்கு ஓகே, ஆனா நம்ம ஆழ்மா அந்த வசனங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் ஜெபத்துல. இப்போ நெக்ஸ்ட் விஷயம், ஐந்தாவது விஷயம் நம்ம எங்க பாக்குறோம்னா அதுவும் கூட ஏழாவது வசனத்திலேயே அங்க இருக்குது. என்னை கழுவி எழும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மை ஆவேன் என்று அங்க அவர் சொல்வது நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ என்னை கழுவி அருளும், முன்னாடி சொல்லும் பொழுது என் பாவம் சொன்னாரு, என் அக்கிரமோன்னு சொன்னாரு, என் மீறுதல் சொல்லிட்டு இருந்தார் இல்லீங்களா. ஆனா இங்க வந்து என்ன ஸ்பெஷலா சொல்றாருன்னா, என் பாவம் மாத்திரம் இல்ல, என் அக்கிரமத்தை மாத்திரம், என் மீறுதல்கள் மாத்திரம் நீங்க நீக்கிறது கழுவுறது சுத்திகரிக்கிறது பத்தாது, நீங்க என்ன பண்ணணும், என்னை அந்த பர்சன் பத்தி பேசுற, தன் நபர் பத்தியே பேசுற, என்னை நீங்க என்ன பண்ணிடுங்க கழுவியருங்க. இந்த விஷயத்துல அவர் என்ன பாயிண்ட் அங்க சொல்ல வர்றாருன்னா, இது நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் முழு பொறுப்பால். சோ அந்த அதி கிளியரா அங்க புரிஞ்சிட்டு அங்க சொல்ற ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த தப்புக்கு நான் தான், என்னை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க. அது கூட அங்க கேட்கிறார். அப்போ அந்த நம்முடைய பாவத்தினுடைய நிலைப்பாடு மாத்திரம் சொல்லி மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் கிடையாது, அந்த பாவத்துக்கு முழு பொறுப்பு நாம அங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம். சொல்லலாம்னா அந்த முழுவதுமா உணர்றது நம்ம பாவம் நம்ம தான் அங்க செஞ்சிருக்கிறோம், வேற யாருமே அதுக்கு காரணம் இல்ல, எந்த வகையிலுமே இல்ல, நம்ம தான் காரணம். சோ அந்த அந்த ஒரு மனநிலை கண்டிப்பா ஜெபத்துல நமக்கு அங்க முக்கியம். இப்போ ஆறாவது விஷயம் நம்ம பார்க்கலாம். அது எங்க சொல்றாருன்னா வசனம் ஒன்பதாம் வசனத்துல அவர் அங்க சொல்றார்,
என் பாவங்களை பாராத படிக்கு நீர் உமது முகத்தை மறை.
ரொம்ப சிம்பிள், இங்கே கூட ஒரே விஷயம் தான், ஏற்கனவே சொன்ன விஷயம், என் பாவங்களை பாராத படிக்கு நீர் உமது முகத்தை. எப்படி தேவன் நம்முடைய பாவங்களுக்கு அவர் முகத்தை மறைக்கிறார், அதாவது வேற மாதிரி கூட கேட்கலாம், நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்னாடி எப்படி மறையும் அப்படி கூட கேட்கலாம் இல்லீங்களா. இவர் கேட்கறது என் பாவத்துக்கு உங்க முகத்தை என்ன பண்ணிக்காங்க மறைச்சுக்காங்க, எப்படி தேவன் மறைக்க முடியும் அப்படின்னா, நம்ம பாவத்தின் மீது என்ன போட போடணும், நீதியின் வஸ்திரம். ரொம்ப சிம்பிள், தேவன் கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் நாம பெற்றுக்கொள்ளுகிற அந்த நீதி நமக்கு தரிச்சால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்துக்கு முன்பாக மறைஞ்சிருக்கும், அல்லது அவருடைய முகத்துக்கு முன்பாக அவர் நம்முடைய பாவங்களுக்கு தன்னுடைய முகத்தை அங்க மறைச்சு கொள்வார். சோ மறுபடியும் கர்த்தர் இயேசுனுடைய அந்த ரத்தம் நம்முடைய பாவங்கள் அங்க கழுவ வேண்டியது அங்க அவர் சொல்வது நாம அங்க பார்த்தோம். ஏழாவது சஜஷன் அவர் சொல்வது, நம்ம அதையும் கூட ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம். அதே விஷயம், முதல் விஷயம் நாம சொன்னோம், என் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ஆக்கி போடுங்க சொன்னார் இல்லீங்களா. அதே தாங்க சொல்றார் மறுபடியும் தேவன் கிட்ட, அதே வார்த்தையை தான் சொல்றார், என்னுடைய அக்கிரமங்களுக்கு உங்கள் இரக்கம் அங்க முக்கியம், நீதியின்படி பார்த்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, பட் உங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்துல என்னுடைய அக்கிரமம் உங்கள் நினைவில் கூட இல்லாத படிக்கு நீங்க அங்க செய்யுங்க. இப்போ எட்டாவது விஷயம் நீங்க வாசிக்கலாம், பத்தாவது வசனத்துல, இது ரொம்ப அருமையான ஒரு பெட்டிஷன் இவர் இங்க கேட்ட விஷயம். சோ தேவனே என்ன கேட்கிறார், சுத்த இருதயத்தை. அதாவது இது சப்ஜெக்ட்ல எப்படி அந்த பிரதர் சொல்றாருன்னா ரொம்ப அருமையா சொல்றார், இது ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஒரு மாற்று இருதய அறுவை சிகிச்சை. அங்க தேவன் கிட்ட அவர் சொல்றார், என்னுடைய இருதயம், இருதயம்னு சொல்லும்போது என்ன குறிக்கப்படுதுன்னா என்னுடைய சிந்தை, என் சிந்தை இப்படிப்பட்ட கேடுள்ள சிந்தையா அங்க இருக்குது. இப்போ என் இந்த சிந்தைய நீங்க முற்றிலுமே எடுத்து போட்டுட்டு எனக்கு ஒரு புது சிந்தை நீங்க அங்க கொடுங்க அங்க கேட்கிறார். இது தாவீது கேட்டார். ஆனா இது நமக்கு என்ன விஷயத்த குறிக்குது? என்னுடைய பழைய சிந்தை எடுத்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, புது சிந்தையை அங்க கொடுங்கன்னா புது சிருஷ்டி இல்ல, தேவன் நம்மை புதுப்பிக்க நாம அங்க கேட்கறது. ஒரு பாவம் அக்கிரமோ மீறுதல்ல மாட்டிட்டு அதனால தேவனுக்கு முன்னாடி குற்றவாளிய நின்னு அந்த அக்கிரமங்கள் மீறுதல்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த புது சிருஷ்டிய ரினியூவல் ஆகும். அதுதான் அங்க கேட்கிற என்னுடைய அந்த என்ன சுத்த இருதயத்தை எனக்குள்ள நீங்க அங்க வைங்க. ஏன்னா எனக்குள் முன்னாடி அசுத்தமான இருதயம் தான் இருக்கு, அதை எடுத்து போட்டுடுங்க. சரிங்கள், சுத்த இருதயம் வைங்க சொல்லும் போது இது நான் வசன வாசிக்கல இல்லைங்களா, கலாத்தியர்ல அப்போஸ்தல் பவுல் சொல்றார் 6:15 வசனம்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை.
படிங்க,
விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம்.
புதிய சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டிகளுக்கு. அப்போ இந்த விஷயம் நம்முடைய சிந்தையில நாம பூரணமாக புது சிருஷ்டி ஆகிறது இது நம்மளால முடியாது. அதனால தான் தாவீத் அங்க கேட்கிறார், நீங்க செய்யுங்க, நீங்க வந்து ஒரு சித்த இருதயத்தை எனக்குள்ள அங்க பயங்க, சிருஷ்டிங்க புதுப்பீங்க அங்க சொல்றது நாம அங்க பாக்குறோம். சோ அப்புறம் 9வது விஷயம் நாம அங்க பார்க்கிறோம், 10வது வசனத்திலே பின்னாடி,
நிலைவரமான ஆவியை நீ உள்ளத்திலே புதுப்பியும்.
ஆமாம், சோ இது அந்த பரிசுத்த ஆவிக்காக அங்க ஜெபிக்கிறது. நம்முடைய பாவங்கள் இருந்து நாங்கள் மீறுதல் நாங்க மீண்டு வரணும்னா பாருங்க, தாவீது அங்க சொல்றார், எனக்கும் உங்களுக்கு இடையில ஒரு கருப்பான ஒரு மேகம் உருவாயிடுச்சு, நான் வேற ஆவியில இவ்வளவு நாள் நான் செயல்பட்டுட்டு இருந்த தேவன், இப்ப நீங்க என்னை மன்னிக்கிறது மாத்திரமில்ல என்னுடைய ஆவி கூட நீங்க மாற்றுங்க, என் சிந்தையை மாற்றுங்க, என் ஆவி அங்க மாற்றுங்க. சோ தங்களுடைய பாவம் செய்யும் போது தான் இருந்த அந்த நிலை கிளியரா விளக்குறார், நான் பரிசுத்தாவிலிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன், நான் உங்களுடைய சிந்தையிலிருந்தா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன், பட் ஏதோ உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் மாறிட்டேன். ஆனா இப்ப நீங்க என்னை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல என்னுடைய முந்தைய நிலையை நீங்க முற்றிலும் என்ன பண்ணுங்க, மாற்றி போட்டுடும். என் சிந்தை முதற்கொண்டு என்னுடைய எனக்குள் கிரிய செய்கிற அந்த ஆவி முதற்கொண்டு அப்படியே இது நியூ கிரியேச்சர்ஸ்க்கு எப்படி இது அப்ளை ஆகும்னா, அந்த பரிசுத்த ஆவியில நாம மீண்டும் நிரப்பப்படுவது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பழைய பலவீனங்கள் இருந்து மேற்கொள்ள வேண்டுமான தெளிந்த புத்தியில நம்ம வழிநடத்தப்படணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பரிசுத்த ஆவி நமக்கு அங்க ரொம்ப அவசியம். சோ அது அவர் அங்க குறிப்பிடுறார். 10வது நம்ம பார்க்கிறோம், 14வது வசனத்துல அவர் ஒரு விஷயம் சொல்றார்,
தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
பாருங்க, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். சோ இப்போ இவ்வளவு நேரம் அவர் எதை பத்தி பேசிட்டு இருந்திருக்கிறாருன்னா, தாவீது பெத்சேபாள் கிட்ட தான் செஞ்ச தப்பு அது பத்தி தான் பேசியிருக்கிறார். ஆனா இந்த 10வது விஷயம் சொல்லும் பொழுது அவர் வேற ஒரு பாவத்தை சுட்டி காமிக்கிறார், இது ரத்தப்பழி. இந்த ரத்தப்பழி என்னன்னா உரியாவ அவர் கொலை செஞ்சது. சோ 2வது பாவத்தை அவர் அங்க சொல்றார், ரத்தப்பழிக்கு கூட நான் பங்காயிருக்கிறேன், அதுலயும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய அதுலயும் இருந்து என்னைய நீங்க விடுதலை செய்யுங்க. சோ அங்க முற்றிலும் தன் குற்றங்கள் எல்லாமே அங்க அவர் அங்க தேவன் கிட்ட அங்க அறிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இந்த 10 விஷயங்களின் படி தேவன் தன் குற்றத்தை மன்னிச்சு தன்னை முழுவதுமாக புதுப்பிக்கணும். இந்த பிரேயர் தான் அவர் அங்க வைக்கிறார். வெறுமனே அந்த பாவத்தை சுட்டி காண்பிச்சு மன்னிங்கன்னு மாத்திரம் கேட்கல, பழைய நிலைமையிலிருந்து மீண்டும் புதுப்பிக்கப்படணும் எல்லா விதத்திலையும். சோ இப்ப அப்படி அவர் சொல்லும் பொழுது நாம சில விஷயங்கள் உங்களுக்கு முன்பு வச்சிருக்கிறோம். ஆனா இதுல நம்ம உணர்வு வேணும், இதெல்லாம் தாவீத் தன் பிரேயர்ல தன் ஜெபத்துல வேண்டுதல்ல தேவனுக்கு முன்பாக சொல்லியிருந்தார்னா, அந்த பாவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மனசு எப்படி இருந்திருக்குது தேவனுக்கு முன்பாக, எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தன் மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும் அவரு அங்க பிரயாசம் பண்ணிட்டார். ஆனா இவருடைய சிந்தை இப்படி இருந்தது தேவன் முழுசும் அங்கீகரிச்சிருக்கிறார். ஏன்னா தண்டிச்சாலும் முழுசும் தேவன் அவரை தண்டிக்கல, அவருக்கு இறங்கி மன்னிச்சிருக்கிறார். இந்த ஜெபம் எல்லாம் கேட்டுட்டு உண்மையிலே மன்னிச்சிருந்திருக்கணும், அவர் நித்திய நித்திக்கும் மறைச்சு போயிடுக்கணும் தாவி. ஆனா தண்டனை என்னத்தான் கொடுத்துட்டார், பெத்சேபாள் பிறந்தா குழந்தை மாத்திரம் தான் மறைச்சிதோ, நான் தாவீதுக்கு எதுவாங்க. சுத்தேவன் இதெல்லாம் அவர் கண்கள்ல பிரீதியா இருந்திருக்கு. சுத்தாவீதனுடைய இன்டென்ஷன் அந்த பாவம் செஞ்சு உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய அந்த இன்டென்ஷன் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கு. அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம் தான் நமக்கு இந்த வசனங்கள்ல அங்க வெளிப்படுது. சோ இது நாம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விஷயங்கள், அதாவது நம்மளுடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், இந்த மூன்றுமே நம்முடைய பாவங்கள்ல ஒரு பகுதியாக இருக்குது. ஆனா இவைகள் எல்லாவற்றுக்குமே தேவன் அங்க மன்னிப்பு கொடுக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். சரி, மேலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் சில விஷயங்கள், சில வசனங்கள்ல நீங்க வாசிங்க. ஏசாயம் 53:5 கர்த்தர் இயேசு விஷயத்துல பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுறாங்க.
அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம்.
ஆமாம். சோ அப்போ நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், இதனால் கர்த்தர் இயேசு வந்து தாங்க அவர் என்ன பண்ணப்பட்டார் வருது, நொறுக்கப்பட்டார். இந்த நொறுக்கப்பட்டாருக்கு வர எபிரேய வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இங்க அந்த கழுவணும்னு சொன்னார் இல்லீங்களா, அந்த வாஷிங் சொன்னோம் இல்லீங்களா. நாம இப்ப ஒரு ரெண்டாவது மூணாவது சொல்லும் போது, நீங்க என் பாவம் மரம் என்னை சுத்தமாக முற்றிலும் கழுவுங்கன்னு சொல்லும் பொழுது சிச்சையின் மூலம் அதை எடுத்து போடுறது. சோ நம்மளுடைய அக்கிரமோ பாவம் மீறுதல்கள்னால யார் வந்து நொறுக்கப்பட்டார், யார் வந்து கழுவப்பட்டார், யார் வந்து பாதத்துல மிதிக்கப்பட்டது பார்க்கிறோம் கர்த்தராகியா. சோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திச்சுட்டு அத்தனை அந்த உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாமே நம்முடைய பாவங்கள் அக்கிரமம் மற்றும் மீறுதல்களுக்காக. இன்னொரு விஷயம் எங்க நாம பாக்குறோம்னா லேவியர் ஆகமத்துல, அதாவது பாவ நிவாரண நாள்ல அந்த காலை அந்த கர்த்தருடைய ஆடு பலி செலுத்தினதுக்கு பின்பு போக்காடு அங்க வருது இல்லைங்களா. சோ அந்த போக்காடு விஷயத்துல சொல்லும் போது வாசிக்கிறோம் லேவியர் ஆகமம் 16:21. ஆமாம். அப்போ இந்த விஷயம் கொஞ்சம் டாக்டரின் இங்க வருது, நம்ம அதை பார்க்கலாம். சில உபதேசங்கள் அடிப்படையிலான சில காரியங்கள். சோ இது போக்காடு. சோ இஸ்ரேல் ஜனங்களுடைய உண்மையான பாவத்துக்கு அந்த பலவீனத்தில் அவங்க செஞ்சிட்ட அந்த பாவங்கள், ஆதாமினுடைய பாவத்துல இவங்களும் பங்கு பெற்று அந்த பலவீனத்துல செஞ்ச பாவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டாச்சுன்னா காலை பலியா கொடுக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய ஆடு அங்க பலியா கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னும் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட மன்னிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய மீறுதல். பாத்தீங்களா, இந்த அக்கிரமம் மீறுதலுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த போக்காடு கிட்ட, அந்த போக்காடினுடைய தலையின் மேல ஆரோன் கை வச்சு அங்க ஜெபம் பண்ணி அந்த அக்கிரமங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்படணும்னா இந்த போக்காடு ஆழ்வசமாய் விடப்பட்டு எங்க போனோம், வனாந்திரத்துக்கு போகணும். புரியுதுங்களா? சோ இந்த விஷயம் டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம அதை பார்த்துக்கணும். ஆனா ரொம்ப கிளியர், இந்த வசனம் எதுக்கு நம்ம முன் வச்சுட்டோம்னா பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, மீறுதல் இருக்குது. அதுதான், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இருக்கு, உலக ஜனங்கள் கூட இருக்கு, நம்ம கூட அங்க இருக்கு. ஆனா இங்க என்ன எக்ஸ்ட்ரா நம்ம பாக்குறோம்னா அந்த போக்காடு எதற்காகத்தான் அங்க வந்துட்டு விடப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் மற்றும் பாவம். சோ இது எதுக்கு, போக்காடு வந்து யார் கிடையாது நமக்கு தெரியும், திரள் கூட்டத்தினர். சோ அப்போ திரள் கூட்டத்தினர் எதை சுமக்குறாங்க அப்படின்னா உலக ஜனங்களுடைய அக்கிரமம் மற்றும் பாவம். உலக ஜனங்கள் ஆதாமினுடைய பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க, அந்த பாவத்துல இருந்து அவங்க மீட்கப்படணும்னா கொடுக்கப்பட்டாயிற்று கர்த்தர் இயேசுனுடைய ஈடு பலி. கூடவே யாருடைய பலி போயிடுச்சு, சபையினுடைய பலி கூட போயிடுச்சு. ஆனா அந்த ஆடாமிக் வீக்னஸ் இருக்கு, அதன் மூலம் அவங்க செஞ்ச பாவங்களுக்கு கர்த்தர் இயேசுவினுடைய பலி, அதுல குறைஞ்சதை நம்ம சபை வந்து அங்க செலுத்துறாங்க, அந்த பலியின் மூலம் அவங்க அங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனா இவங்க அதற்கப்புறம் ஆதாமுடைய பாவத்தினால இல்ல, தங்களுடைய துணிகரத்தினால, விடாப்புடியான துணிகரத்தினால இவங்க செஞ்ச அக்கிரமம் மற்றும் மீறுதல்களுக்கு யார் அங்க சரி கட்டுறாங்க பார்க்கிறோம், திரள் கூட்டத்தினர். எங்க வாங்குவாங்க திரள் கூட்டம் பாரு, மகா உபத்திரத்துல அவங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யாருடைய அக்கிரம மீறுதல்கள், உலகத்தின் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மற்றும் மீறுதல்களை நம்ம அங்க குறிக்குது. சோ அப்போ இந்த ரெண்டு வசனங்கள் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாவம் அக்கிரமம் மற்றும் மீறுதல்கள் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீங்க உணர்ந்திருப்பீங்க. சோ தன்னுடைய பாவம் குறிச்சு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை அவர் விளக்கின விதம், இது மாத்திரமல்ல அந்த பாவத்தை தான் மன்னிக்கணும்னா தேவன் அதை எப்படி மன்னிக்கணும்னு அவர் அங்க கொடுக்கிற அந்த சஜஷன்ஸ், அது அந்த பாவத்தை குறிச்சு தேவனுடைய இரக்கம் கிருபை மன்னிப்பை குறிச்சு தாவீது மனசுல இருந்த சிந்தை அங்க வெளிப்படுது. இது நாம் நம்முடைய ஜபங்கள்ல பிரதிபலிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்கு மன்னிப்பு கிடைக்கும் பொழுது நெக்ஸ்ட் என்ன சொல்றா தாவீது? ஒரு வசனம், 14 வாசிங்க. இல்ல 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 இல்ல, 12 மற்றும் 13. தேவன், தேவனே நீங்க என்னை மன்னிங்க, என் பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு மீறுதல்கள் பெடிஷன் வச்சுட்டு, ஆனா நீங்க நீங்க என்னை எதுக்கு மன்னிக்கணும்? ஒரு காரணம் கொடுக்கிறா பாருங்க, அருமையான காரணம். நீங்க என்னை எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உங்களுடைய மன்னிப்பினால். ஆனா அப்படி மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு உற்சாக ஆவியில் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா என்ன செய்வேன்னா, அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாத்தீங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதாவது அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் செஞ்சதின் மூலம் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்துக் கொண்டு இப்ப நான் பாவிகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், உபதேசிப்பேன். இன்னைக்கு சபை கூட சில பலவீனங்களுக்குள்ள அனுமதிக்கப்பட்டுடுறாங்க, சில அக்கிரமங்கள் செய்யறாங்க, அதுல சில அனுபவம் வாங்குறாங்க, சில சில துணிகரமான மீறுதல்கள் செஞ்சு அனுபவம் வாங்குறாங்கன்னா தேவன் அதுக்கு மன்னிக்கிறார். ஆனா இந்த அனுபவங்கள் கண்டிப்பா எதுக்கு நமக்கு பிரயோஜனம் ஆகும்னா, அது 1000 வருட அரசாட்சியில் இந்த அனுபவத்தை பெற்றவர்களா இதே போன்ற அனுபவங்களுக்குள் இருக்கிற உலக ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கு அங்க உதவும். ஆனா கண்டிப்பா இந்த பாயிண்ட தப்பா நாம் எடுக்கக்கூடாது. அப்ப நிறைய அனுபவம் வாங்கலான்ட்டு நிறைய பாவம் நாம அங்க செய்யற மனோபாவம் அங்க வரக்கூடாது. அப்ப ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், உண்மைதான், ஒவ்வொரு தவறுமே நமக்கு ஒரு அனுபவம் தருது தான், அனுபவங்கள் நல்லது தான். ஆனா மறந்துட வேண்டாம், ஒவ்வொரு தவறுமே ஒரு டெஸ்ட், எந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிறோமோ அந்த அளவுக்கு மைனஸ் மார்க் அங்க இருக்கும். சோ அனுபவங்கிறதுக்காக அந்த பாவங்கள் நாம நியாயப்படுத்த முடியாது, பட் நடக்கிறது அதுதான். பலவீனத்துல செய்யும் போது அதுல ஒரு அனுபவம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஆனா அந்த அனுபவங்களுக்காக அதை தொடர்ந்து செய்யணுங்கிற மனோபாவம் கண்டிப்பா அது சரியில்லை. ஏன்னா ஒவ்வொரு அனுபவமுமே அது ஒரு டெஸ்டா தேவன் நமக்கு அங்க வைக்கிறார். அதுல நாம மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல ஆசீர்வாதம் தாங்க தேவன் அங்க கொடுக்கிறார். சோ அது நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த விஷயம் அவர் அங்க பேசுறார், இந்த அனுபவம் பத்தி பிரசங்கில 1:13.
வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன், மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்து.
சோ வசனத்துல அவங்க சாலமோன் கிளியரா சொல்றார், சோ இதெல்லாம் தேவன் அனுமதிச்சிருக்கிறார்னா இப்போ அந்த தீமையின் அனுபவம் ரொம்ப முக்கியம். சோ அப்போ குணமாக்கப்பட்டதுக்கு பின்பு நம்முடைய அனுபவங்களை கூட நம்ம கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். எதிர்கொள்ளக்கூடிய இன்னும் வரக்கூடிய நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகளுக்கு மத்தியில் அதே வசனம் அதே மாதிரி ஒரு கருத்து சங்கீதம் 119 கூட அங்க நாங்க தாவீது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 67 வசனம், 71 வசனம்.
நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்.
பாருங்க, சோ அப்போ இங்கே கூட அவர் என்னத்தான் அவர் அக்ரி பண்ற ஒத்துக்கொள்றாருன்னா, செய்தத்த பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் மூலம் நாம் ஒரு அனுபவம் நம்ம அங்க பெற்றுக் கொள்ளுகிறோம் தேவன் இடத்துல. ஆனா அதற்காக நம்ம நன்றி சொல்கிறோம், ஆனா மேலும் பாவங்களுக்குள்ள போகாத படிக்கு நம்மை நாமே அங்க காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு அங்க முக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த ஒரு சிந்தை நம்முடைய பாவங்கள் தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அங்க ஏறெடுக்க வேண்டியது அங்க ரொம்ப முக்கியம். சோ சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. சோ இந்த சங்கீதம் தான் நம்ம பார்த்தோம். அந்த சங்கீதத்தை வாசிச்சு தாவீதுனுடைய இருதயத்தின் நினைவுகள் நம்ம அங்க தெரிஞ்சுக்கொண்டோம். கண்டிப்பா இதுல நமக்கு பிரயோஜனமான காரியங்கள் ஆலோசனைகள் அங்க இருக்கு. ஆனா அது சீரியஸான விஷயங்கள் தான். ஏன் எடுத்து இன்னைக்கு நாம இதை இங்க பிரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த வருஷத்தின் முடிவுல தேவன் கிட்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி மாத்திரம் இல்ல, நம்மளுடைய சீர்கேடான போக்குக்கு, நம்முடைய மீறுதல்களுக்கு அங்க மன்னிப்பு கூட நாம தேவனிடத்துல ஏறெடுக்கணும். ஆனா போன வருஷம் மாதிரியே நம்ம மன்னிப்பு ஏறெடுத்தா பார்த்தா சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற வார்த்தைகள் சிந்தைகள் தேவனுடைய சமூகத்துல நாம அங்க காண்பிக்க வேண்டியது தேவன் எதிர்பார்க்கிறார். சோ இன்னைக்கு கண்டிப்பா இங்க தாவீதுக்குள்ள இருந்த அந்த சிந்தை நாம் ஆழ்ந்து சிந்திப்போமானால் கண்டிப்பா அது நம்முடைய ஜபங்களை கூட அங்க ஏறுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அது பாவமா இருக்கலாம், அது அக்கிரமமா இருக்கலாம், அது மீறுதலா இருக்கலாம். சோ தேவன் அந்த மூன்றையுமே மன்னிக்கிற அளவுக்கு நம்ம மீது இரக்கம் உள்ளவரா அங்க இருக்கிறோம். அந்த ஒரு வசனம் நாம கடைசி வசனம் நம்ம வைக்கிறோம், புலம்பல் 3:22-23, அது நாம அங்க நினைவு கூர்ந்து நாம இந்த பாடத்தை நாம முடிக்கலாம்.
நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிதானவைகள்.
அப்ப பாருங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இது அருமையான வசனம். இது நாம் திங்க் பண்ணி பாக்குறது, அவைகள் காலை தோறும் புதிதானவைகள். இந்த வசனம் ஆழமா புரிஞ்சோம்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு அங்க தெரியும். தேவன் அவருடைய இரக்கங்களே ஒவ்வொரு நாள் காலையில புதுசாக்குறார். சோ நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்கள்ல அங்க இருக்கும். சோ ஒவ்வொரு நாளுக்கே அது புதுசாகுதுன்னா கண்டிப்பா நாம் எதிர்கொள்ள போகிற புதிய வருடத்தின் துவக்கத்திலேயே கூட அது ஆசீர்வதிக்கப்படும் வகையில புதுசாகத்தான் தேவன் அங்க வைக்கிறார். ஆனா அந்த நம்பிக்கையோட உரிமையோட அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கிருபை நாம அங்க ருசி பார்க்க வேண்டியது. நம்மிடத்துல தேவன் சில கிரியைகள் அங்க எதிர்பார்க்கிறார். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு பிரயாசங்களை ஏறெடுப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம். நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் எப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் தேவனிடத்திலே அதை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மீண்டுமாக நமக்கு ஒரு பாடத்தை சகோதரன் மூலமாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதற்காக கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் கூட சொல்ல போனால், நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது மன்னா வாசித்து நாம் ஜபத்தினுடன் கூட துவங்கி இரவிலே நம்முடைய இரவின் கீதங்களை வாசித்து ஜபத்துடன் கூட நாம் நம்முடைய அன்றாட ஜீவியத்தை நாம் முடித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் கூட அந்த நேரங்களிலே நாம் தேவனிடத்திலே மனப்பூர்வமாக நம்முடைய பாவங்களை ஒப்புவிக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது நாம் அப்படி மிக சில சரியாக சொல்ல வேண்டுமானால் நாம் அப்படி செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் அதை முழுமையாக சகோதரன் மூலமாக கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இனி தொடர்ந்து நாம் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடிக்கு தேவனிடத்திலே நாம் திருப்பி பெற்றுக் கொள்ளும்படிக்காக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஜபத்திலே வைக்கும்படியாக கேட்டுக்கொண்டு சகோதரர் பிரபாகரன் அவர்கள் நம்முடைய சபைக்கு சில அறிவிப்புகள் செய்வார்கள். செய்வதற்கு முன்பாக இந்த ஆராதனை கொடுப்போம்.
சகோதர சகோதரிகளுக்கு சில முக்கிய அறிவிப்புகள். வரக்கூடிய 25 மற்றும் 20 தேதியில தேவ சித்தத்தின்படி சகோதரர்கள் தீர்மானிச்சிருந்த அந்த ஆவிக்குரிய மாநாடு, அதற்கான அழைப்பிதழ் நம்முடைய சபைக்கு அவங்க தந்திருக்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன், நீங்க கேட்டுக்கொள்ளலாம். வேதமானவரின் 6வது ஆவிக்குரிய மாநாடு அழைப்பிதழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நமது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. வருகின்ற 2009 டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை மற்றும் 26 சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் ஆவிக்குரிய மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளோம். மாநாடு நடைபெறும் இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண மண்டபம், ஏற்காடு அடிவாரம் சேலம். மாநாடு நடைபெறும் நாள் டிசம்பர் 2009 வருடம் 25 மற்றும் 26 தேதிகள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற தங்களையும் விசுவாச வீட்டார் அனைவரையும் கிறிஸ்து இயேசுக்குள் அன்புடன் அழைக்கிறோம். சோ இந்த இன்விடேஷன் நமக்கு தந்திருக்கிறாங்க, அது உங்களுக்கு முன்னாடி வாசித்தோம். வேறு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மாநாட்டில் ஈரோடு எக்லிஷாவாக நாம் அளிக்க வேண்டிய அந்த பங்கு ரொம்ப முக்கியம். இதுவரைக்குமே ரொம்ப யாருமே வந்து ரொம்ப வெகு சிலர் தான் அங்க கொடுத்திருப்பதாக நம்ம உணர்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ கொஞ்சம் துரிதமா நீங்க உங்களுடைய பங்கு நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா கண்டிப்பா கன்வென்ஷனுடைய வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. சோ ஏற்ற சமயத்துல தேவ ஆவியில உணர்ந்து உங்கள் பொறுப்பு கடமை நீங்க பங்களிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திற்கான ஹவுஸ் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங் யாராவது பெரியப்பட்டா நீங்க தெரியப்படுத்தலாம். நாம் எல்லாருக்கும் முன்பாக அனௌன்ஸ் பண்ணிவிடும். ஒரு வேலை கூட்டம் முடிஞ்சிட்டு நீங்க அதை தெரிவிக்கலாம். தேவன் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
முடிவாக நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பாடல் புத்தகம் பாடல் எண் 171, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்று பாடலை பாடி சகோதரர் சரவணன் அவர்கள் ஜெபிக்க இந்த ஆராதனை முடியும்.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்
மனுஷர்கள் ஒருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறீர். உமக்கே சதா காலங்களிலும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தந்தையே. இந்த நாளிலும் கூட இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத இந்த மாபெரும் சுலாக்கியம், ஒரு சிறு கூட்ட ஜனங்களாகிய எங்களுக்கு நீர்தாமை கொடுத்து தகப்பனே, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை பெயர் சொல்லி அழைத்து, தந்தையே, எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, உம்முடைய மேலான சத்தியத்தையும் நீர் ஆதீனத்திலே மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய பரம ரகசியங்களையும் கூட எங்களுக்கு வெளிப்படுத்தி, தகப்பனே, நீர்தாமே உம்முடைய அந்த இடுக்கமான வாசல் வழியே எங்களை நடக்க செய்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர்தாமே கொடுத்த இந்த சத்தியத்திலே உங்கள் மரண பரியந்தம் உண்மையாய் இருந்து, தகப்பனே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க தகப்பனே அறிக்கையிட்டு, அந்த சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓட நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். இப்படியாக தகப்பனே, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த சகோதர சகோதரர்களுக்காக கூட வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் கூட உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பி ஏற்றக்கால சத்தியத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். இப்படியாக தந்தையே, சேலம் பட்டணத்திலே நடைபெற இருக்கிறதான அந்த மாநாட்டிற்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர், அப்படிப்பட்ட அந்த மாநாட்டிலே கூட உம்முடைய ஆசீர்வாதம் தெய்வீக பிரசன்னம் இருந்து தகப்பனே, அங்க எல்லோரையும் கூட்டி சேர்த்து உம்முடைய மேலான சத்தியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். இப்படியாக தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே கூடி உம்முடைய நாமத்தையும் உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தையும் தொழுது கொள்கிற வரையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய், எங்களுடைய ரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவும் உம்முடைய ஒரே பெயரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.